இந்த நாளிலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனம்.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
ஆகையால் சகோதரே, உங்களுடைய அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. Brethren, give diligence to make your calling and election sure. For if ye do these things, ye shall never fall. கொடுக்க போற செய்தியின் தலைப்பு, make sure of your calling and election. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். கடைசி காலத்திலே நம்ம ஜீவிக்கிறோம். மத்தேயு 24 அதிகாரத்திலே, லூக்கா 21 அதிகாரத்திலே என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாக கோபகலசங்கள் உலகத்திலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகமானது விழுந்து போற நிலையிலே இருக்கிறது, அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம வந்து ஒரு நிச்சயத்தோடு கூட கர்த்தருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலே நம்ம பங்கு பெறுவோம் என்று தானே அந்த விதமான எதிர்பார்ப்போடு நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம், இரத்தத்தின் கீழே இருக்கிறோம். இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் தான் நமக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. நமக்கு அவருடைய வார்த்தையிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, அவருடைய மனவாட்டிய அவளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பாதுகாத்து வருகிறார். எந்த தீமையும் அவர்களை அணுகாதபடி அவர்களை பாதுகாத்து வருகிறார். அவிதமான நிச்சயத்தோடு நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில 3 வாரங்களாக உலகத்தில் நடக்கிற இந்த கொள்ளை நோயை குறித்தும் உலகத்தில் இருக்க பொருளாதார வீழ்ச்சிகளை குறித்தும் என்ன காரியங்கள் சம்பவிக்கும், நாம் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு செய்தியை கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் தியானித்து பாருங்கள். மறுபடியும் அதை கேட்டு நீங்கள் தியானியுங்கள். உங்களுக்கு அது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அல்ல, இன்றைய தினத்தில் நான் வந்து ஆவிக்குரிய பிரமாக நம்ம ஆத்மாவை குறித்து சொல்ல விரும்புகிறேன். சிறிது நேரம் நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சபையாக நம்மை ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. நம்ம எல்லாரும் வீடுகளிலிருந்து கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம லைவாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அவ்விதமாக செய்யுங்கள். எப்பொழுது ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவாரோ அப்பொழுது சபையாக நம்ம கூடி வருவோம். எல்லாம் நம்முடைய கருத்தில் இல்லை, நம்ம முழுசுமாக கர்த்தரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுகிறோம். எந்த காரியத்தையும் பிளான் பண்ணி செய்ய முடியாது. முன்னால் பிளான் பண்ணி செய்யலாம், நாளைக்கு இந்த காரியத்தை செய்யலாம், அடுத்த நாளில் இந்த காரியம் செய்யலாம், இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று பிளான் பண்ணணும். இப்பொழுது யாருமே, உலகத்தில் இருக்க யாருமே பிளான் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமான ஒரு முடிவை ஏற்படுத்தி தருவார். இப்பொழுது நம்முடைய ஆத்மா வந்து சோர்ந்து போகாதபடி, ஆராதனை இல்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதபடி, நம்ம வீட்டிலே அசதியா இராதபடி, இங்க லைவாய் கொடுக்கப்படுகிற இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மாலையிலேயும் ஆராதனை உண்டு, பைபிள் ஸ்டடி உண்டு, லைவாய் கொடுக்கப்படும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கால அரணை உண்டு, ராபோஜன அரணை இல்லை, ஆனால் செய்தி கொடுக்கப்படும். 1ஆம் தேதி வாக்கு தத்தமான அந்த அரணை வந்து இல்லை. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிடுங்க. எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம வாசி கேட்ட வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். Make sure of your calling and election. இப்படி நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. For if you do these things, he shall never fall. நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீங்கள் ஒரு காலம் பின்வாங்கி போவதில்லை. நீங்கள் ஒரு காலம் கைவிடப்படுவதில்லை. நீங்கள் ஒரு காலம் சோர்ந்து போவதில்லை. அப்படி என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படி நம்ம அதை செய்ய வேண்டும் என்றால், உங்கள் அழைப்பையும் உங்களை தெரிந்து கொள்ளையும். God called me, God elected me. காலிங் அண்ட் எலெக்ஷன், அதை நீங்கள் வந்து திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார், இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அது எப்படி என்று உங்களுக்கு நிரூபிக்க தெரிய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமானது தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒத்துப்போய் அதை நீங்கள் அதை உறுதியாக்கிவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு காலம் விழுந்து போவதில்லை. கர்த்தர் இந்த உலகத்திலே தம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி அவருடைய சித்தத்தின்படி நடத்தி முடிவிலே நம்மளை மகிமேலே சேர்த்து கொள்வார். ஏனென்றால் அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மை கேதுவாய் நடக்கிறது என்று நம்முடைய மனதை நம்முடைய இதயத்தை அதன் மூலமாக நம்ம சிறப்படுத்தி கொள்ள முடியும் என்று இங்க பரிசுத்த பேதுரு சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நான் இதை உங்களுக்கு விளக்க ஆரம்பிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய காலிங் என்ன, உங்களுடைய எலெக்ஷன் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென்,
ஆமென்.
எபேசியர் 1:4 நம்ம வாசிக்கிறோம், நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்காக இருப்பதற்கும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். முதல்ல எலெக்ஷன், ரெண்டாவது காலி. நம்ம மாம்சத்திலே நம்ம பிறக்கும் பொழுது, நம்ம வளர்ந்து பெரியவங்களாக மாறும் பொழுது ஒரு நாளில் இந்த மெசேஜ் அதர், இந்த நேரத்துக்குரிய செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது அது ஒரு சத்தியம் என்று, உண்மையான சத்தியம் என்று விசுவாசித்து நம்ம அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கிருபையிலே நம்ம வளரும் பொழுது, ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனை அடையும் பொழுது நம்மை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று உறுதியாக சொல்ல முடியும். இப்பொழுது வேதபூர்வமாக அதை நாம் வந்து நிரூபிக்க அறிய வேண்டும். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து வேதபூர்வமாக அதை நம்ம நிரூபிப்போம் என்றால் கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார் என்று அப்படி வேதபூர்வமாக நம்ம வந்து சொல்லும் பொழுது சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவன் எக்காரணத்திட்டும் நம்மை அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலைகளும் நம்மை ஷேக் பண்ண முடியாது. நம்ம சிரமமாக நம்ம காணப்பட முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் தன்னுடைய அழைப்பை அறிந்திருந்தார், அவர் தன்னுடைய எலெக்ஷன் தெரிந்து கொள்ளுதலை அறிந்திருந்தார். ஆனால் அவர் காலத்திலே வாழ்ந்த இந்த வேதபாரு பரிசேயர் அந்த யூதர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்தார்கள். மோசேயினுடைய சீசர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டார்கள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவங்களுக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ் என்றால், நம்மெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார், நம்மெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய ப்ராஃபிட் வந்து மோசஸ், கிரேட் ப்ராஃபிட், எகிப்திலிருந்து நம்மை இந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அவர் நமக்கு செய்திகளை கொடுத்திருக்கிறார். அந்த செய்திகளை, அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம ராத்திரி பகலாய் தியானித்து அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைப்பிடித்து கொண்டு வருகிறோம். உலகத்திலே நாம் விசேஷித்த ஒரு ஜனங்கள். மேசியா வருவார். மேசியா வரும் பொழுது இந்த உலகத்தை அவர் ஆளுகை செய்யும் பொழுது நாமும் அவரோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். இந்த ஃபெய்த்து தான் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. ஒரு உண்மையான ஒரு யூதனுக்குள்ள அவ்விதமாக இருந்தது. அவன் தன்னை அவ்விதமாக உறுதிப்படுத்தி கொண்டான். ஆபிரகாம் எங்களுடைய தாப்பனாய் இருக்கிறார். யோவான் 8:53 வாசிக்கலாம். யோவான் 8:53,
எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ.
அவர் ஆபிரகாம் எங்களுடைய பிதாவா இருக்கிறார். ஆபிரகாம் இஸ் அவர் ஃபாதர். நாங்கள் மோசேயின் சீஷர்கள். யோவான் 9:28,
அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய,
நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். மெசையா வுட் கம் அண்ட் ஹி வுட் ரூல் த ஹோல் வேர்ல்ட். அவர் உலகம் முழுவதையும் அவர் ஆளுகை செய்வார். அப்பொழுது நாமும் உலகத்திலே ஆளுகை செய்வோம் என்பது அவங்களுடைய கான்பிடன்ஸா இருந்தது. அவங்க மனசுல அது எப்பொழுதுமே பதிந்திருந்தது. ஆனால் மேசியா அங்க வரும் பொழுது, ஜீசஸ் அங்க வரும் பொழுது அவங்க வந்து இது ஒரு புது செய்தி என்று சொன்னார்கள். இவர் ஒரு புதிய உபதேசத்தை கொண்டு வருகிறார். இந்த புதிய உபதேசத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் இருக்கிறது. அதனால நாங்கள் மோசஸ் சீசர், அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வந்து நீங்கள் இயேசுவின் சீசர்கள், நாங்கள் மோசையின் சீசர்கள் என்று சொன்னார்கள். இவ்விதமாக அவர்கள் வந்து தங்களுடைய காலிங் அண்ட் எலெக்ஷனை வந்து நிச்சயித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவர் தன்னுடைய காலிங் தன்னுடைய எலெக்ஷனை அறிந்திருந்தார். ஆமென்,
ஆமென்.
ஆபிரகாம் வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1800 வருஷத்துக்கு முன்னதாக ஜீவித்தான். மோசே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1400 வருஷத்துக்கு முன்னதாக அவங்க ஜீவித்தார்கள். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, We are Moses' disciple. Abraham is our father. இவங்க 1400 வருஷத்துக்கு அப்பால போறாங்க. இவங்களுடைய ஃபெய்த் 1400 வருஷத்துக்கு அப்பால போகுது. 1800 வருஷத்துக்கு அப்பாலே அந்த ஆபிரகாம் ஃபெய்த் அந்த மோசையே அந்த உபதேசத்துக்கு போகிறார்கள். இவங்களுடைய பாடி வந்து ஏடி 30 இருக்குது. ஆனா இவங்களுடைய சோல் வந்து எங்க போகுதுன்னா 1000 வருஷத்துக்கு அப்பால அவங்களுடைய சோல் இருக்கிறது. அவங்களுடைய சோலும் அவங்களுடைய பாடியும் ஏடி 30 கிபி 30 இருக்கணும். ஆனால் அவர்கள் வந்து கிமு 1500 வருஷத்துக்கு அப்பால அவங்க இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் கிபி 30 அவர் உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாம் என்னை காண விரும்பினான், உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். யோவான் 8:56.
உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார்.
உங்களுடைய பிதாவாயா, நீங்கள் உங்களுடைய தகப்பன் ஆபிரகாம் சொல்லுறீங்க. இது ஆபிரகாம் என்னை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார்கள் 57.
அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ?
உனக்கு இன்னும் 50 வயசு ஆகவில்லையே, அவர் 1800 வருஷத்துக்கு முன்னதாக ஆபிரகாம் ஜீவித்தார், உனக்கு இன்னும் 50 வயசு ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? அப்படி சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார் 58
வசனத்தை, இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னதாகவே, Verily, verily, I say unto you, before Abraham was I am. ஆபிரகாம் உண்டாருக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னே. அவர்கள் அவரை கல் அறிவதற்காக கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:15 பதினஞ்சாம் வசனம் என்ன சொல்லுகிறது, இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்லப்பட்டது. அவர் அங்க போகிறார், அந்த அங்க வார்த்தையை பார்க்கிறார், அந்த இஸ்ரீன் வித்து அவர் என்று பார்க்கிறார். அதான் ஆபிரகாம் உண்டாருக்கு முன்னதாகவே நான் இருந்தேன். இது ஆபிரகாம் வந்து அங்க மெல்கு சீதேக்கை சந்திக்கும் பொழுது, அது வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக அவர் மெல்கு சீதேக்கா இருந்தார். அதான் ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய லைஃப் அறிந்திருந்தார், தன்னுடைய காலிங் தன்னுடைய எலெக்ஷன் அறிந்திருந்தார். ஆனா அந்த மக்களுக்கு, அந்த நேரத்தில் வாழ்ந்த யூதர்கள், அவர்கள் என்ன காலத்திலே வாழுகிறோம் என்பதை அறியாமல் இருந்தார்கள். தங்களுடைய காலிங் தங்களுடைய எலெக்ஷன் என்னதென்று அவங்களால நிரூபித்து காண்பிக்க முடியவில்லை. தேவர் லிவிங் இன் த சேம் டைம் வித் ஹிம். இயேசு கிறிஸ்துவோடு கூட அதே நாளில் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவரோடு கூட பேசினார்கள். அவங்க ஏடி 70 30 வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவங்களுடைய சோல் வந்து ஏடி 30 இல்லாம அது வந்து 1800 அப்பால் வருஷத்துள்ள உபதேசத்தினாலே அது வந்து பிடிக்கப்பட்டதாக இருந்தது, கட்டப்பட்டதாக அது காணப்பட்டது. அதே போல நம்ம இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம 2020 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1520 1750 வரைக்கு அது வந்து லுத்தர் ஏஜாக இருக்கிறது, அது வந்து மேன் ஏஜாக இருக்கிறது. லுத்தருடைய உபதேசம் 1520 1750 சர்தை சபையின் காலம். அவர் வந்து நீதிமானக்கப்படுதலை குறித்து போதித்தார். அநேகர் அவரை பின்பற்றி கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தார்கள், புரோட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்பட்டார்கள், விசுவாச மார்க்கத்தை சேர்ந்தார்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் விக்கிரகரனை விட்டுவிட்டு, மாதா வழிபாடை விட்டுவிட்டு, சிலை ஊதுபத்தி மெழுகுபத்தி எல்லாம் விட்டுவிட்டு, பைபிளை படிச்சு விசுவாசத்தில் வந்தார்கள். ஜஸ்டிபிகேஷன் உபதேசத்தை லூத்தர் கொண்டு வந்தார். அவங்களுடைய லீடர், அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய லீடர், 1520 to 1750 வரைக்கும் லீடர் வந்து லூத்தர். அந்த லீடர் என்ன செய்தார் என்றால் மரித்து விட்டார். அதன் பின்பு அவங்க வந்து அவருடைய பேரில் லூத்தரன் மிஷினை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதன் பின்பு ஜான் வெஸ்லி வருகிறார். 1750 to 1906 வரைக்கும் அது வந்து சாங்க்டிபிகேஷன் உபதேசமாக இருக்கிறது. அது வந்து பிலடெல்பியா காலமாக இருக்கிறது. அந்த பிலடெல்பியா சபையின் காலமாக இருக்கிறது. அங்கே வெஸ்லி வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் வெஸ்லியை பின்பற்றினார்கள். வெஸ்லி பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற சத்தியத்தை கொண்டு வரும் பொழுது அவங்க அந்த உபதேசத்துக்கு வந்தார்கள். லூத்தர் உபதேசத்தை விட்டுவிட்டு தாங்கள் வாழ்ந்த காலத்தினுடைய உபதேசத்துக்கு வந்தார்கள். பின்பு வெஸ்லி மரித்து போனார். அவங்க மெத்தடிஸ்ட் என்ற ஸ்தாபனத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதன் பின்பு 1906 to 1946 1946 வரைக்கும் அந்த காலமானது பெந்தேகாசல் ஏஜ் ஆக இருந்தது. பெந்தகோச சபை காலமானது ஆரம்பித்தது. அது 40 years ஒரு ஜெனரேஷனாக இருக்கிறது. பிரதர் பிரணம் 1909 பிறந்து 1965 வரைக்கும் ஊழியம் செய்தார். 1946 வரைக்கும் பெந்தேகாசல் ஏஜ், அவர்கள் பெந்தகோச உபதேசத்திலே நிறைய பேர் வந்தார்கள். ஆனால் பிரணம் வந்து 1946 கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்தித்தார். அப்பொழுது அவர் வந்து வார்த்தையை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய மெசேஜ் என்னவென்றால் ரெஸ்டோரேஷன், ஆதி அப்போஸ்தல கால உபதேசத்துக்கு நம்ம திரும்ப வேண்டும் என்று சொன்னார். ரிவீலிங் த பேக் பார்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் மைண்ட், தேவனுடைய சிந்தையிலே மறைந்திருந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார். அவர் அந்த உபதேசங்களை கொண்டு பைபிளோடு இணைக்கும் பொழுது 100% அது வந்து இணைந்தது. இப்பொழுது நம்ம 2020 இருக்கிறோம். பெந்தேகாசல் பீப்புள் 1946 இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்ற காலம் 2020. அவங்க உபதேசம் வந்து 1946 இருக்க உபதேசத்தில் இருக்கிறாங்க. பிரசன்ட் டே ட்ரூத்தில் அவங்க இல்லை. அதே போல பிரதர் பெனாம் வந்து 1946 இருந்து 1965 வரைக்கும் அவர் செய்தியை கொடுக்கும் பொழுது அது வந்து மெசேஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், அவர் வந்து வார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்பதான செய்தியை கொடுக்கும் பொழுது இன்னைக்கு 98% பீப்புள் அவங்க வந்து எங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க 1965 இருக்கிறாங்க. அவங்களுடைய சோல் 1965 இருக்கு, பாடி 2020 இருக்கு. நம்ம என்ன செய்யறோம் என்றால் 2020 இருக்கிறோம். 2020 செய்தியில் இருக்கு.
ஹல்லேலூயா, ஆமென்.
நம்ம பாடி 2020 இருக்குது, நம்முடைய சோல் 2020 இருக்கு. ஆனா இந்த மெசேஜ் பீப்புள் 98% பீப்புள் வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட்னு சொல்லி அதோடு அவங்க ஸ்டாப் ஆயிருந்தாங்க. அவங்க பிரைட் ஏஜுக்கு வருவதில்லை. வாட் ஜீசஸ் இஸ் டூயிங் நவ், இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதற்கு வராதபடி 1965 இருக்கிறாங்க. இவங்க 1965 வாழ்றவங்க, சோல் வந்து 1965 வாழுகிறது, ஆனால் பாடி 2020 இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சோல் நம்முடைய பாடி வந்து 2020 இருக்குது. ஹல்லேலூயா, ரெண்டுமே 2020 இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலையும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் கிரியை செய்கிறார், நாளைக்கு அவர் கிரியை செய்கிறார். இவங்க 1065 கூட ஸ்டாப் ஆகுறாங்க. அதனால தீர்க்கதரிசி வந்தார். அந்த தீர்க்கதரிசி செய்தியை அவங்க வந்து தியானித்து அதை ஒப்பிட்டு பார்த்து பைபிளோடு போதிக்காதபடி அதையே வாசித்து வாசித்து சொல்றாங்க. அதனால இவங்களுடைய சோல் வந்து 1965 இருக்கு. ஆனா ஜீசஸ் இன்னைக்கு 2020 இருக்கிறார். அவர் பிரசன்டே காடா இருக்கிறார். இவங்க பாஸ்ட் சென்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய உண்மையான மனவாட்டி இன்னைக்கு 2020 இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆமே
ஆமே.
லூத்தர், வெஸ்லி, பெந்தேகாசல் பீப்புள் நமக்கு முன்னால அவர்கள் வந்து வாழ்ந்தார்கள். அது வந்து முன்னால இருக்கிற உபதேசம், இப்பொழுது இருக்கிற உபதேசம் அல்ல. பெனாம் 1965 வரைக்கும் மெசேஜை கொடுத்தார். 1120 செய்தியை நமக்கு விட்டு வைத்து போயிருக்கிறார். பைபிளில் 66 புஸ்தங்கள் இருக்கிறது. இப்பொழுது அந்த செய்தியை ஒப்பிட்டு பார்த்து இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் அன்றைக்கு ஒன் மேன் மூலமாக கிரியை செய்தார், இன்னைக்கு மெனி மெம்பர் பிரைடு மூலமாக, ஒரு மனவாட்டி மூலமாக, அநேக அங்கத்தினை கொண்ட ஒரு மனவாட்டியின் மூலமாக இப்பொழுது அவர் அதிக காரியங்களை ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறார். வர வர வாண்டவர் வந்து அந்த வெளிச்சமானது அதிகமாய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதிக வெளிச்சமாய் இருக்கிறது. ஏழாம் தூதனுடைய செய்தியின் கீழ் மனவாட்டியுடைய சத்தமானது இன்னைக்கு உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது. மேனேஜ் எடுத்துக்கொள்ளும் பொழுது மேனேஜில் வந்து மூணு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. லூத்தர், வெஸ்லி, பெந்தேகாசல், இந்த மூணு பேரும், இந்த மூணு குரூப்பும் மேனேஜில் இருக்கிறது. செடியானது முதல்ல ரெண்டு இலையை விடுகிறது, பின்பு தண்டு வருகிறது, அதன் பின்பு அந்த அந்த உமி வருகிறது. இந்த மூணு ஸ்டேஜ் வந்து இத லூத்தர், வெஸ்லி, பெந்தேகாசல், இந்த த்ரீ குரூப்பை குறிக்கிறது. பின்பு ஆண்டவர் வந்து அங்க ப்ராஃபெட்டை வந்து ரிவீல் பண்ணும் பொழுது, இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஃபெட்டை விசுவாசித்தாலும் கூட இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை அறியவில்லை. அவங்களுடைய சோல் வந்து 1965 கட்டப்பட்டதா இருக்கிறது. பிரபணம்ங்க உலகத்தில் வந்தார். He was coming to bring restoration. அவர் உலகத்தில் வரும் பொழுது அங்கே லுத்தரன் மிஷின் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க, மெத்தடிஸ்ட் பீப்புள் இருக்கிறாங்க, பெந்தேகாசல் பீப்புள் இருக்கிறாங்க, இந்த மூணு குரூப் பீப்புளும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் டிஃபரன்ஸ் காலத்தில் வாழ்ந்த கொண்டு வந்ததான மெசேஜில் இருக்கிறாங்க. அவர் பிரசன்ட் ட்ரூத்தை கொண்டு வரும் பொழுது அவங்களால அதை அங்கீகரிக்க முடியலை. ஜீசஸ் கிரைஸ்ட் பிரசன்ட் ட்ரூத்தை கொண்டு வரும் பொழுது அந்த ஜூஸால அங்கீகரிக்க முடியவில்லை. அவங்க நான் மோசேயினுடைய சீசர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ப்ராஃபிட்டை பிலீவ் பண்றோம், நாங்க மெசேஜ் ஆஃப் த ஹவரை பிலீவ் பண்றோம், நல்லதுதான், எல்லாரும் தான் விசுவாசிக்கிறோம், எல்லாரும் நம்ம மோசையும் விசுவாசிக்கிறோம், ஆபிரகாமையும் விசுவாசிக்கிறோம், நம்ம லுத்தரையும் விசுவாசிக்கிறோம், நம்ம வெஸ்லியும் விசுவாசிக்கிறோம். பெந்தேகாசல் பீப்புள் வந்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கிப்ட்ஸ், வரங்கள் திருப்பி அளிக்கப்பட்டது, எல்லாத்தையுமே நம்ம பிலீவ் பண்றோம். ஆனா ஆண்டவர் இப்பொழுது அதை விட அதிகமான ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறாரே. இப்பொழுது அவர் வந்து எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரே. இப்பொழுது அங்க வந்து ரெஸ்டோரேஷன் வந்து இப்பொழுது நம்ம பெர்ஃபெக்ஷன் வர வேண்டிய நேரமா இருக்கிறது. எல்லாராலும் அதை பிலீவ் பண்ண முடியல. இந்த பிரைடு மினிஸ்ட்ரிய பிலீவ் பண்ண முடியல. பிரைட் ஏஜ்ல வராம ப்ராஃபிட் ஏஜ்ல இருக்கிறாங்க. 1958 to 1962 வரைக்கும் பிரணாம் வந்து இழந்து போன உபதேசங்கள் எல்லாத்தையும் அவர் திருப்பி கொண்டு வருகிறார். சபையானது இழந்து போன உபதேசங்கள், அது முதலாவது சர்பன் சீட்ல ஆரம்பிக்கிறது. அவர் சர்பன் சீட், சர்பத்தின் வித்து அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் மெசேஞ்சர் ஆஃப் த லேட்டர் ரெயின்ல அது முடிவடைது. கடைசி கால தூதன், பின்மாறி காலத்தின் தூதன், அதுல வந்து முடிவடையுது. சர்பத்தின் வித்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொன்னால், இந்த இழந்து போன உபதேசங்களை எல்லாம் 1962 வரைக்கும் அவர் கொண்டு வருகிறார். எப்படி மனுஷன் விழுந்து போனான், அந்த ஓல்டு பர்த், மாம்சத்தின்படி பிறப்பு எப்படி வந்தது, சர்ப்பமானது எப்படி ஏவாளை வஞ்சித்தது, அதனாலே அங்க வீழ்ச்சி ஏற்பட்டது. அப்படி வீழ்ச்சி ஏற்படும் பொழுது நம்ம எல்லாரும் பாவத்திலே பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, அதனாலே மறுபிறப்பு நமக்கு அவசியம், மறுபிறப்பு எப்படி, நியூ பர்த் எவ்விதமாய் இருக்கிறது என்று விளக்கி சொல்லும் பொழுது, இன்னைக்கு சோபனத்து மக்கள் சர்ப்பத்தின் வித்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே ஒழிய, நீ வந்து எப்படி பாவியாக்கப்பட்டாய், நீ பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும், அதை அவங்களால சொல்ல முடியாது. அதுக்கு ஓல்டு பேர்த் என்னன்னு தெரியணும். ஓல்டு பேர்த் என்னன்னு தெரியாம நியூ பேர்த் அறிய முடியாது. நம்முடைய மாம்ச பிறப்பு எவ்விதமாக வந்தது, எதனால வந்தது என்பதை ஒரு மனுஷன் அறியாத பட்சத்திலே நியூ பேர்த் அறிந்து கொள்ள முடியாது. அதனால சாபரத்து மக்களுக்கு நியூ பேர்த் இல்லை, அவங்க இன்னும் ஓல்டு பேர்த்ல இருக்கிறாங்க. ஆடம் வந்து ஆண்டவர் அவனை வந்து இனச்சேர்க்கையின் மூலமாக உண்டாக்கவில்லை. ஆடம் கேம் வித்வுட் செக்ஸ், எ ஃபுல் மேன் கிரியேட்டட் காட், அவன் குழந்தையாக பிறக்கவில்லை, கர்த்தர் அவனை ஒரு பூரணமான ஒரு மனுஷனாக உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து அவரும் வந்து கிரியேட்டட் மேன் தான், கிரியேட்டட் பை த ஸ்போக்கன் வேர்ட் கிரியேஷன். ஆனால் அவர் ஒரு இஸ்திரியின் மூலமாக அவர் வந்தார், வித்தவுட் செக்ஸ், இன சேர்க்கையின் இல்லாதபடி அவர் வந்து அவிதமாக வந்தார். ஆடம் கேம் அஸ் அ ஃபுல் மேன், ஹி டிட்ன்ட் ஸ்டார்ட் அஸ் அ பேபி, அவன் வந்து ஒரு குழந்தையாக பிறக்கவில்லை. ஹி ஸ்டார்டட் அஸ் அ மேன், அவன் ஒரு மனுஷனாகத்தான் அவன் தோன்றி ஆண்டவர் அவனை உண்டாக்கினார். பின்பு அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஆதியாகமம் 2:18 வாசிக்கிறோம், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, இட் இஸ் நாட் குட் ஃபார் த மேன் டு பி அலோன். அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார், ஏவாளை கொடுத்தார், மேரேஜ் கவனன்ட், அங்க விவாக உடன்படிக்கையை கொண்டு வந்தார். இது வந்து மிஸ்ட்ரி ஆஃப் சர்ச் அண்ட் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள ரகசியமாய் இருக்கிறது. முதலாவது அவனை ஆவிக்குரிய மனிதனாக உண்டாக்கினார், ஆதியாகமம் 1:26-27 வாசிக்கிறோம். பின்பு அவனுக்கு உலகத்தோடு காண்டாக்ட் பண்ணும்படியாக மாம்சத்துக்குரிய ஒரு சரீரத்தை கொடுத்தார், ஆதியாகமம் 2:7 நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக அவனை உலகத்திலே அங்கே வைக்கும் பொழுது அவனுக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அங்கே பாவம் இல்லை, அவனுக்கு கல்வாரி அவசியம் இல்லை, அவன் தேவனோடு கூட நேரடியாக ஐக்கியம் கொள்ள முடிஞ்சது. ஆண்டவர் சர்வலோகத்துக்கும் அவர் அதிபதியாய் இருக்கும் பொழுது, அவர் வான பரலோகத்தின் தேவனாய் இருக்கும் பொழுது, பூமியில ஒரு குட்டி கடவுளாக இந்த ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு எல்லாவற்றின் மேலும் ஆளுகை கொடுத்தார். இவ்விதமாக ஆடம் லைஃப் அவிதமாக இருந்தது. அதை நம்ம ஆதியாகமம் 1:2 நம்ம வாசிக்கிறோம். அதே போல நியூ ஜெருசலேமுக்கு அப்பால ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள், வெளிப்படுத்தல் 21:27-24 வாசிக்கலாம்.
ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்.
ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார். நியூ ஜெருசலேம் இருக்கிறது, அங்க எலக்டட் பீப்புள் இருக்கிறாங்க, ஆனா வந்து பட்டணத்துக்கு வெளியே சேவ்டு பீப்புள் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை எவ்விதமா இருக்குன்னா ஆடம் போல. ஆடம் வந்து ஸ்போக்கன் பை கிரியேஷன், அவன் உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே உண்டாக்கினான், உண்டாக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு குளோரிஃபைட் பாடி இல்லை. அதே போல பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் அவங்க வந்து ஸ்போக்கன் பை கிரியேஷன், ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, குளோரிஃபைட் பாடி கிடையாது. They are not redeemed people. அவங்க மீட்கப்பட்டவங்க கிடையாது. ஆனால் நம்ம எலெக்டட் பீப்புள், நம்ம பட்டணத்துக்குள்ள வாசம் பண்ணுவோம். அவங்களுடைய காலிங் வந்து சேவ்டு, நம்ம வந்து எலெக்டட் ஆயிருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
ஆடம் எப்படி ஏதேனில் அவன் வாழ்ந்தானோ அதே மாதிரி அவங்க வந்து பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். அதனால அவங்க எவ்விதமா இருப்பார்கள், ஆடமுடைய லைஃப் தான் அவங்களுடைய லைஃபா இருக்குது. நம்ம எப்படி உலகத்துக்கு நம்ம வந்தோம் என்றால், நம்ம மாம்சத்தின்படி வந்தோம், பின்பு நம்ம நீ கிரியேஷன் அடைஞ்சிருக்கிறோம். மூணு பிறப்பு இருக்கிறது, ஒன்னு வந்து ஸ்போக்கன் வேர்ட் கிரியேஷன், இன்னொன்னு மாம்சத்தின்படி பிறப்பது, அடுத்தது நியூ கிரியேஷன். இந்த மூணு காரியங்கள் பைபிள்ல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்துங்க. நீங்க எப்படி அந்த நீ பேத் அடைஞ்சீங்கன்னு தெரிய வேண்டும். யோபு வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், இஸ்ரி இடத்தில் பிறந்தவன், வாழ்நாள் கூறுகிறவனும், சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். யோபு
14:1
Man that is born of woman is of few days and full of trouble. இதுதான் நம்முடைய வாழ்க்கை, அப்படிதான் இருக்கு. இது ஒரு நெகட்டிவ் லைஃப். நம்ம இஸ்ரீயின் மூலமாக, தாய் மூலமாக பிறந்திருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். பெரிய பணக்காரங்களா இருந்தாலும், பெரிய பதவியில இருந்தாலும், அவங்க எவ்வளவு பண வசதி படைத்திருந்தாலும், இந்த வசனத்தின்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கு. இஸ்ரேலிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகிறவனும் சஞ்சல நிறைந்தவனுமாய் இருக்கிறான். Man that is born of a woman is of few days and full of trouble. ஆடம் வந்து ஸ்போக்கன் வேர்ட் கிரியேஷன், ஆனால் காயின் வந்து இஸ்ரீயின் மூலமாக பிறக்கிறான். Man that is born of a woman. நீங்க நாங்கன்னு எப்படி இருக்குன்னா, நீ கிரியேஷன் ஆயிருக்கு. நம்ம இஸ்ரீயின் மூலமாய் பிறந்து இப்பொழுது நம்ம என்ன எடுக்கிறால், நியூ கிரியேஷனாக இருக்கிறோம். ஆதியாகமம் 3:3 நம்ம என்ன வாசிக்கிறோம், man born of a woman manishan madha jendal thaiyin moolamaga istriyin moolamaga pirandavan vaalnal kuriyanavan ennaiki marana varunu theriyadu ippozhu ulagathil irukka 700 kodi makkalukkum naalaiki uyirodu irupamaanu theriyadu நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவிதமான ஒரு சூழ்நிலையில் உலகம் முழுசும் இருக்குது, மரண பயத்தில் இருக்கிறார். யாருக்கு கொரோனா வரும் என்று தெரியாது. கொரோனா வந்தால் பிழைப்பார்களா பிழைக்க மாட்டார்களான்னு தெரியாது. அதனால் வாழ்நாள் குறுகினவனாக இருக்கிறார். ஃபுல் ஆஃப் ட்ரபுள்ஸ். இதோ உலக ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஒரு சோதனை போனால் இன்னொரு சோதனை, உலகத்தில் ஒரு ஆபத்து போனால் இன்னொரு ஆபத்து. இப்படி இந்த கடைசி காலத்தில் எல்லா ட்ரபுள்ஸும் மனுஷன் மேலே வருது. யோபு அன்னைக்கே சொல்லிட்டார், எதனால நம்ம இஸ்ரீன் மூலமாக பிறந்ததுனால. ஆதாம் வந்து இஸ்ரீன் மூலமாக பிறக்கலை, ஸ்போக்கன் வேர்டு கிரியேஷன். நம்ம இஸ்ரீன் மூலமாக பிறந்திருக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், நான் பாவத்திலே உருவான் அக்கிரமத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். சங்கீதம் 51 சங்கீதம் 5 வசத்தில் நான் வாசிக்கிறேன். வந்து அவன் ஸ்போக்கன் வேர்ட் கிரியேஷன், இ டின் நீட் எ சாக்ரிஃபைஸ் டு ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு ஒரு பலி அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு பலி அவசியம். ஏனென்றால் நம்ம பாவத்தில் பிறந்ததுனாலே ஒரு பலியின் மூலமாகத்தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். மேன் பார்ன் ஆஃப் அ உமன், த ஃபர்ஸ்ட் மேன் பார்ன் ஆஃப் அ உமன் வாஸ் காயின். இதோ காயின் வந்து முதலாவது அவன் மாம்சத்தின்படி பிறந்தவனாக இருக்கிறான். இஸ்ரீன் மூலமாக முதலாவது இந்த உலகத்தில் பிறந்தது காயின். இந்த காயினை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் ஒரு மேடராக இருக்கிறான், அவன் ஒரு கொலைகாரர், அவன் ஒரு பொய்யன், த ஃபர்ஸ்ட் லயர், ரிபெல்ட் அகைன்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றான். அவன் வந்து ஃபால்ஸ் வர்ஷிப் பண்ணினான். அவன் ஒரு பலிபீடம் கட்டி கனிகளை கொண்டு அவன் வந்து தவறான ஒரு ஆராதனை செய்தான். கர்த்தர் அவனை வந்து புறக்கணித்து போட்டார். அவன் தேவனுடைய முகத்துக்கு எதிரே அவன் பொய் சொன்னான். ஆதியாகமம் 4:9,
கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோனாக ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோனுக்கு நான் காவலாளியோ என்றான்.
இது ஆண்டவருக்கு முன்பதாக இப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். தெரியாதவங்கிட்ட போய் பொய் சொல்லலாம். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவன் என்ன செய்தான் எல்லாமே தெரியும். அவர் ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட போயே அவன் பொய் சொல்லுகிறான். பின்பு கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவன் மேல ஒரு மார்க், ஒரு முத்திரை போடுகிறார். அதான் மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் முத்திரையை அவனுக்கு போட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 4:15.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை
கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அதான் மார்க் ஆஃப் தி பீஸ்ட். ஆபேல நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபேல் வந்து அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாக தேவனோடு ஐக்கியப்பட்டான். அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டும் பொழுது ஃபயர் வந்து பரலோகத்திலிருந்து வந்தது. வானத்திலிருந்து அக்கினி வந்து அவனுடைய பலியை பச்சித்தது. அதனால அதில் ரெண்டு காரியத்தை பார்க்குறோம். அவன் பலியை கொண்டு வரும்பொழுது அது கல்வாரி. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக பலியானார். பின்பு ஃபயர் வரும்பொழுது, இது அப்போஸ்தலர் 2 பெந்தகோஸ்து நாள்லேயே அந்த அக்னிமயமான நாபுகள் வந்தது. அங்கே பெந்தகோஸ் அங்கே வருகிறது. அந்த பரிசுத்தாவி அங்கே வரும்பொழுது அது முத்திரையாக இருக்கிறது. பரிசுத்தாவி நமக்கு முத்திரையாக இருக்கிறது, தேவனுடைய முத்திரையாக இருக்கிறது. அதனால் ஆபேல் தேவனுடைய முத்திரையை பெற்றிருக்கிறான். God vindicated his faith. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்தினார். பரிசுத்தாவியை அனுப்பினார், அக்கினியை அவன் பலியின் மேல் அனுப்பினார். ஆனால் காயின் வந்து புறக்கணிக்கப்பட்டான். நல்லா இங்கே நம்ம ஆதியாகமம் 4 நம்ம பார்க்குறோம். ஒருவன் வந்து தேவனுடைய முத்திரையை பெற்றிருக்கிறான், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறான் ஆபேல். காயின் வந்து மிருகத்தின் முத்திரையை பெற்றிருக்கிறான். இந்த காயினுக்கு வந்து கர்த்தர் சொன்னாலும் கூட, நீ ஆபேல போல பலியை கொண்டால் உன்னுடைய பலியை நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லும் பொழுது அவன் அந்த மாதிரி பலியை கொண்டாடாதபடி தான் செய்தது ரைட்சி என்று சொல்லி தன் சொந்த வழியிலே போனான். இன்னைக்கு அவ்விதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். மிருகத்தின் முத்திரையும் தேவனுடைய முத்திரையும் பெற்ற மக்கள் இன்றைக்கு உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆராதனை நடக்கிறது, ஃபால்ஸ் வர்ஷிப் நடந்து கொண்டிருக்கிறது. டூ சிஸ்டம் இங்கே இருக்கிறது, ஒன்று மார்க் ஆஃப் த பீஸ்ட், இன்னொன்று சீல் ஆஃப் காட். ஆதியாமத்தில் அது ஆரம்பித்து அது வெளிப்படுத்தின விஷயத்தில் இன்னைக்கு வந்து கிளைமேக்ஸாக வந்திருக்கு. அங்கே ஒரு மனுஷன் ஆபேல், இன்னொரு மனுஷன் காயின், இப்பொழுது அது மல்டிபிள் ஃபார்மாக மாறியிருக்கும். அநேகர் இன்றைக்கு ஃபால்ஸ் வர்ஷிப் நினைக்கிறார்கள். கொஞ்ச பேர் இன்றைக்கி ஆபேல் போல ட்ரூ வர்ஷிப் பண்ணுகிறோம். ரெண்டு விதமான மக்கள் இன்றைக்கி உலகத்தில் ஜீவித்திருக்கிறார்கள். மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அவனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி அவர்கள் வலு சர்ப்பத்தையும் வணங்கினார்கள், அவள் மிருகத்தையும் வணங்கினார்கள். வெளிப்படுத்தல் 17:13 வாசிக்கலாம்.
அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்.
மிருகத்தையும் வணங்கினால் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்த யாரு போய் ஏத்து நிற்க முடியும்? அவன் சொல்றதுதான் கட்டளை, அவன் சொல்றதுதான் சாதிப்பான். எத்தனை பேர் சொன்னாலும் கேட்கவே மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், எத்தனை பேர் போராட்டம் நடத்தினாலும் கேட்க மாட்டான். மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார், ஒருத்தராலும் யுத்தம் பண்ண முடியாது. எத்தனை எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் யுத்தம் பண்ண முடியாது, மிருகத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. அதனால மிருகத்தை வணங்குகிறார்கள், வலு சர்ப்பத்தை வணங்குகிறார்கள். ஃபால்ஸ் வர்ஷிப் பீப்பிள் வணங்குகிறார்கள் என்றால் அதை பாராட்டுகிறார்கள், துதி பாடுகிறார்கள், அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அவ்விதமான ஒரு காலத்திலே இந்தியா தேசத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது, என்ன காரியங்களை ட்ரை பண்ணாலும் எதிர்த்து மேற்கொள்ள முடியாது, மிருகத்தை யாருமே எதிர்க்க முடியாது. இதோ வலு சர்ப்பமானது தன்னுடைய அதிகாரம் முழுவதும் அதற்கு கொடுத்திருக்கிறது. சாட்டன் வந்து அனாயிட் பண்ணி இருக்கிறார், வலு சர்ப்பம் டிராகன் வந்து சாட்டன் ஆகி இருக்கிறது. அது அந்தி கிறிஸ்துவை அனாயிட் பண்ணும் பொழுது அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜீவ பொசில் பேரழப்படாத எல்லாரும் அவனை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 13:8 அதே அதிகாரம்
முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
இதோ எல்லாருமே அதை வணங்குவார்கள். இப்பொழுதே அது ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னும் உச்சகட்டத்துக்கு அது வர வேண்டியதா இருக்கு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தில் பேரெழுதப்படாதவர்கள், லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இல்லாதவர்கள், அதாவது எலெக்டட் பீப்புளா இல்லாதவர்கள், பிரைடா இல்லாதவர்கள் எல்லாருமே மிருகத்தை வணங்குவார். அவங்க கிறிஸ்டீனா இருந்தாலும் அல்லது வேற எந்த மார்க்கத்தை சேர்ந்திருந்தாலும் எல்லாருமே அந்தி கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலையானது இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கு. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபேல் தேவனுடைய முத்திரையை பெற்றிருந்தா அனாய்ச்சிங் அவனுக்கு வந்தது, ஃபயர் வந்தது, ஹோலி கோஸ் பெற்றிருந்தான். அதே போல இன்னைக்கு வந்து நம்ம தேவனுடைய முத்திரையை பெற்றிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 7:3 வெளிப்படுத்தல் 7:6 வந்து சீலிங் டைம் ஆயிருக்கு. அங்கே முத்திரை போடப்பட்டவர்களே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் புத்திரர் எல்லாரிலேயும் 12 கோத்திரங்கள் முத்திரை போட்டவர்கள் 144,000 பேர். அதன் பின்பு 9:1 9 வாசிக்கும் பொழுது சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரிலும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டமங்கள், பிற ஜாதிகளிலிருந்து வந்த மணவாட்டி அவள் பசுத்தாவி என்ற முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம சீலிங் தயன்மை இருக்கும். அதனால் ஆபேல் காயின் ஆதியாமத்தில் ஆரம்பித்து இங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வந்து அது முடிகிறது. அந்த ரெண்டு மிருகத்தினுடைய முத்திரையும் தேவனுடைய முத்திரையும் நாம் அங்கே காண்கிறோம். ஒரு மனுஷன் வந்து ஒன்று ஃபால்ஸ் வர்ஷிப்பில் அடையாளம் காண்பிக்கணும், அல்லது ட்ரூ வர்ஷிப்பில் அடையாளம் காண்பிக்கணும். ஒன்று மிருகத்தின் முத்திரையை பெற்றிருக்கணும், அல்லது வந்து அவன் தேவனுடைய முத்திரை ஆகிய பரிசுத்தாயை பெற்றிருக்க வேண்டும். ஒன்று காயின் குறிப்பாக இருக்க வேண்டும், ஏபேல் அல்லது ஏபேல் குறிப்பாக இருக்க வேண்டும். மழையானது பெய்கிறது, அது எல்லார் மேலேருந்தான் அது பெய்யுது. அது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பெய்கிறது. சூரியன் வந்து அங்க நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் உதிக்கிறது. மத்திய 5:45 அவிதமாய் வாசிக்கிறோம். மழையை குடித்து அது பயிரும் வளருகிறது, கோதுமையும் வளருகிறது, அது களையும் வளருகிறது, எல்லாம் குரோத் ஆகுது, எல்லாம் மெச்சூரிட்டி அடைகிறது, வித்தை கொண்டு வருகிறது. அந்த வித்தை நம்ம பார்க்கும் பொழுது கீழே என்ன போட்டோமோ அதுதான் மேலே வருது. மழை வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. மழை வந்து ரெண்டையும் தான் வளர வைக்குது, ஆனால் நேச்சரை மாற்ற முடியாது. அந்த கீழே என்ன வித்து போடப்பட்டதோ அதுதான் அங்க மேல வருகிறது. அது வீட்டா இருந்தால் வீட்டா இருக்கும், அது களையாக இருந்தால் களையாக இருக்கும். அதனால நம்ம வந்து தேவனுடைய எட்டர்னல் அட்ரிபியூட்ஸா இருக்கிறோம். நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியாண்டே ஜீவபுஸ்ல இருக்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைக்குறிதானே, அந்த சுவாபங்கள் டிவைன் நேச்சரை கொண்டு வருகிறோம். நம்முடைய காலிங் அண்ட் எலெக்ஷன் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். நம்ம வந்து நியூ கிரியேஷனாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதா என்ன?
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையகள் ஒழிந்து போயின. நம்ம பார்ன் ஆஃப் த உமன், மனுஷ பெண்ணின் மூலமாக பிறந்தோம். பின்பு வந்து நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம வார்த்தையினாலே ஸ்போக்கன் வேர்ட் கிரியேஷனாக மாறும் பொழுது அது நியூ கிரியேஷன். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எனி மேன் இன் கிரைஸ்ட் இஸ் எ நியூ கிரியேஷன். ஆல் திங்ஸ் ஆர் பாஸ்ட் அவே, ஆல் திங்ஸ் பிகம் நியூ. எல்லாமே புதுசாக மாறிவிட்டது. இன்னைக்கு நம்ம நியூ கிரியேஷன், உலகத்தில் நம்ம இன்னைக்கு நியூ கிரியேஷனாக இருக்கிறோம். ஸ்போக்கன் வேர்ட் கிரியேஷன். நம்முடைய பாடி ஓல்டு கிரியேஷன், நம்முடைய சோல் வந்து நியூ கிரியேஷனாக இருக்கிறது. நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய எலெக்ஷன் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். மரியாளை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, மரியாள் சபைக்கு போகிறாள், யோசேப்பும் சபைக்கு போகிறாங்க, நாசரேத்து இருக்குதான ஜபாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே அங்கே ஆசாரியன் வந்து பிரசங்கம் பண்ணுகிறான். ஆசாரியன் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவங்க பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஆசாரியன் என்ன பிரசங்கம் பண்ணுற, இதோ ஒரு கன்னியை கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவர் இம்மானுவேல் என்று அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். ஏசாயா 7:14
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்.
ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் சொல்லப்படுன. மரியாள் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறா, யோசேப்பு அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நாசரேத்து ஊர்ல தான் வாழ்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே சினகாக், ஒரே ஜபாலயத்துக்கு தான் போறாங்க. அங்க ஆசாரியனுடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஆசாரியன் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்போ வந்து ஒரு நாளிலே ஒரு கன்னிகை தோன்றுவாள், அந்த கன்னிகை மூலமாக the Messiah is going to come. One of the days a virgin is coming. ஒரு கன்னிகை வருவாள், மேசியா வந்து அவள் மூலமாக வருவாள் என்று அவங்க பேசும் பிரசங்கம் பண்ணும் பொழுது ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஒன்றுமே அவனுக்கு தெரியல. They were ignorant. அதை குறித்து அவங்களை அறியாமல் இருந்தார்கள். ஆனால் லூக்கா 1:28 காபிரியேல் தூதன் வந்து அந்த மரியாளோடு கூட பேசும் பொழுது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லும் பொழுது, எப்படி நான் புருஷனை அறியேனே, எனக்கு விவாகம் நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது, பசுதாவி உண்மையில் நிழலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அவர் தாவீதின் குமாரன் எனப்படுவார் என்று அங்கே சொல்லும் பொழுது அவள் வந்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லும் பொழுது அவளுக்கு புத்தி தெளிந்து விட்டது. அங்கே பிரீஸ்ட் பிரசங்கம் பண்ணார், கன்னியை கர்ப்பவதி. அவர் அப்பொழுது நமக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு நல்ல பிரசங்கம் பண்றார், மேசியா வருவார் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டாள். ஆனால் நான் தான் அந்த கன்னிகைனி அவளுக்கு வந்து அப்பொழுது அங்கே புலப்பட்டது. கர்த்தருடைய தூதனானவர் வந்து பர்சனலா அவளை சந்திக்கும் வரைக்கும், அவள் தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய தூதன் மூலமாக கேட்கும் வரைக்கும் அவள் ஒரு இக்னரண்டா இருந்தாள். தன்னுடைய காலிங், தன்னுடைய எலெக்ஷன் என்னன்னு தெரியல. இப்பொழுது அவளுக்கு தெரிந்து விட்டது. அதனால அவள் சந்தோஷத்தோடு போயிட்டு அந்த எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்துகிறாள் என்று நம்ம காணுகிறோம். தன்னிடத்துல இரு உற்பத்தி ஆயிருக்குது, பசுத்தாபினாலே உண்டானது. அவர் மேசியா, தனக்குள்ளே உருவாயிருக்கிறார் என்று அவள் விசுவாசிக்கும் பொழுது அவளுடைய காலிங் எலெக்ஷன் வந்து உறுதியாகிவிட்டது. இப்பொழுது யார் என்ன சொன்னாலும் அவள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவள் உலகத்திலே ஏன் அவள் பிறந்தாள், எதற்காக பிறந்தாள், அவளுடைய நோக்கம் என்ன, அவள் எங்கே போவாள், எங்கிருந்து வந்தாள், எல்லாமே அவளுக்கு கிளியர் ஆகிட்டு லைஃப்பை பற்றி கிளியர் ஆகிவிட்டது. அதனால தான் உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். இப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. மரியாள் எக்காரணத்துட்டும் இடற முடியாது. அவளுடைய அழைப்பும் அவளுடைய தெரிந்து கொள்ளலும் உறுதியாக்கப்பட்டது எப்பொழுது, ஏஞ்சல் வரும் பொழுது. அதே போல தீர்க்கதரிசி உலகத்தில் பிறக்கும் பொழுது அவர் வந்து அந்த வெளிச்சமானது அவர் மேலே வந்தது, பிறந்த குழந்தை மேலே வெளிச்சம் வந்தது. 7 வயசாக இருக்கும் பொழுது பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் பேசுகிறார், டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனிவே, வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹாவ் அ மினிஸ்ட்ரி என்று கர்த்தர் அங்கே அந்த புயல் காற்றிலிருந்து பேசும் பொழுது சத்தத்தை கேட்கிறார், வாய்ஸை கேட்கிறார். அவர் அதில் வந்து ஒன்றும் அவருக்கு புரியலை. அவருடைய ஃபியூச்சர் லைஃபை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால் 7 தரிசனங்களையும் காண்கிறார். எல்லாத்தையும் கண்டாலும் கூட அவர் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானமும் கொடுத்துருக்கிறார். இவ்விதமாக அவர் இருந்தாலும் அவருடைய காலிங் என்ற எலெக்ஷன் வந்து அவருக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை. பலர் பல காரியங்களை சொல்லும் பொழுது அவர் குழம்பி போகிறார். லைஃப்பில் இன்னும் அவருடைய காலிங் என்ற எலெக்ஷன் அவர் அறியாமல் இருந்தார். அதனாலே மனைவியிட்ட சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் என்னோடு கூட பேசினால்தான் நான் திரும்பி வருவேன் என்று அந்த கிரீன் மில் என்ற இடத்துல இருக்குதானே அந்த குகையில போய் தனிப்பட்ட பிரகாரமாக 3 days ஃபாஸ்டிங்கில் அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். அல்ல கர்த்தர் என்ன சொன்னார் என்றால் நானே போவேன், ஐ மைசெல்ஃப் வில் கம் டு யூ அண்ட் ரிவீல் மைசெல்ஃப் டு யூ, நானே வந்து உனக்கு வந்து வருவேன், நானே வந்து உன்னை வந்து பைபிள் நீ எங்க இருக்கிற நீ காண்பிப்பேன் அப்படின்னு கர்த்தரே அங்க வருகிற. கர்த்தரே அங்க வரும்பொழுது 1946 May 7 கர்த்தர் அங்க இறங்கி வந்து அவர் அங்க பேசும் பொழுது அவர் கேட்ட அதே வாய்ஸ் தான் அங்க இருக்கிறது. ஆனா இவ்வளவு நாள் அந்த வாய்ஸை கேட்டாலும் கூட அவருக்கு வந்து அவருடைய காலிங் அண்ட் எலெக்ஷனை குறிச்சுதானே அங்க நிச்சயம் இல்லை. மேக் ஷுர் ஆஃப் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன், உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்வதையும் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரால் நிச்சயப்படுத்த முடியல, ஆனால் இப்பொழுது அவர் நிச்சயப்படுத்திக் கொண்டார். கர்த்தரே வந்து அவரோடு கூட பேசும் பொழுது அவரை இப்பொழுது கண்ணால காண்கிறார். தன்னோடு பேசின அந்த சத்தத்தை இதுவரைக்கும் அவர் காணவில்லை, இப்பொழுது அவர் கண்ணால காண்பும் பொழுது பைபிள் பிக்சரை அவருக்கு காண்பிக்கிறார். பைபிளில் உன்னுடைய பிக்சர் இருக்கிறது, இதோ பாரு அந்த பைபிளில் உன்னுடைய பிக்சர் இருக்கு, நீ வந்து ரியாலிட்டி அங்கே வந்து அங்கே பிக்சர் அங்கே இருக்கிறது. மோசேக்கு வந்து 2 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது போல உனக்கு 2 அடையாளம் கொடுக்கப்படுகிறது. நீ என்ன செய்வார் என்றால் அந்த இடது கையை வைத்து அவங்களுடைய வலது கையை பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது என்பதை நீ அறிய முடியும். உன்னுடைய கை வந்து ரெட்டிஷ் ஆக அது ஸ்வெல்லிங்காக மாறும், அப்பொழுது அவங்களுடைய வியாதியை சொல்ல முடியும். நீ ஜெபிக்கும் பொழுது அந்த அறிகுறிகளெல்லாம் உன் கையை விட்டு நீங்கும் பொழுது அவங்களுக்கு சுகமாயிட்டா என்று சொல்ல முடியும். பின்பு நீ வந்து உத்தமமாய் இருப்பாய் என்றால் அவங்களுடைய இதயத்தின் ரகசியங்களையும் வெளிப்படுத்த முடியும் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது மோசேக்கு நான் எப்படி 2 வரங்களை கொடுத்தேனோ, 2 அடையாளங்களை கொடுத்தேனோ அதே போல நீ உனக்கு கொடுக்க, நீ உலகமெங்கிலும் நீ வார்த்தையை கொண்டு சொல்லுவாய், ராஜாக்களுக்காக ஜெயிப்பாய் என்று 7 காரியங்களை அவருடைய ஊழியத்தை குறித்து அங்கு சொல்லும் பொழுது கர்த்தருடைய தூதனானவரை நேரடியாக பார்க்கும் பொழுது அவருக்கு தான் யார் என்பது இப்ப தெரிந்துவிட்டோம். எதற்காக அவர் உலகத்திலே பிறந்தார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது இப்பொழுது எத்தனை பேர் அவரை ஃபால்ஸ் ப்ராபட்டின்னு சொன்னாலும், எத்தனை பேர் என்ன காரியங்களை சொன்னாலும் அவருக்கு கொஞ்சம் கூட வந்து சந்தேகமோ பயமோ அவருக்கு வந்து கலக்கமோ ஏற்படுதில்லை. ஏனென்றால் அவருடைய அழைப்பை தெரிந்து கொள்ள உறுதியாக்கி போனார். அவர் விழுந்து போக முடியவே முடியாது. ஏனென்றால் தி ஏஞ்சல் கேம், அப்பொழுது அவர் ரியலைசேஷன் பண்ணி கொண்டார். அவருடைய தாப்பனார் சார்லஸ் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு அப்பா தாத்தா அவங்களுடைய ஃபாதர் எல்லாமே அயர்லாண்டை சேர்ந்தவங்க. அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் எல்லாருமே அயர்லாண்டில் வாழ்ந்தவங்க. அவருடைய பிளட் வந்து அயர்லாந்து பிளட் அவருக்குள்ள இருக்கு. ஆனால் அவர் வந்து அமெரிக்காவில் வந்து வாழுகிறார். அமெரிக்காவில் தான் அவர் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அறிந்திருந்தார். அங்கே தான் அந்த மவுண்டன் ரேஜ் இருக்கிறது, அந்த மலை அங்கே தான் இருக்கிறது, அங்கே தான் சபினோ கேனியன் என்ற இடம் இருக்கிறது. அங்கே பட்டயத்தை அவர் பெற வேண்டும். அங்கே தான் சன்செட் மவுண்டன் இருக்கிறது. இவருடைய ஊழியமெல்லாம் அங்கே இருக்கிறது. அதனால் அந்த மலையெல்லாம் சிருஷ்டிக்கும் பொழுது கர்த்தர் வந்து பிரணாமே மனசில் வச்சு அதெல்லாம் உண்டாக்கியிருக்கிறார். இந்த இடத்துல இந்த இந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் காலத்திலே கென்னடி வர வேண்டும். கத்தோலிக்க மார்க்கத்தை தேர்ந்த அந்த பிரசிடென்ட் வந்து ஒயிட் ஹவுஸுக்கு வர வேண்டும். அமெரிக்க நாட்டினுடைய பிரசிடென்டாய் மாற வேண்டும். ப்ரோடஸ்டன் கண்ட்ரி வந்து அது வந்து ரோமன் கத்தோலிக்க கண்ட்ரியாக அது மாற வேண்டும். அங்கே அந்த நேரத்தில் தான் அங்கே ஆகாபி எலஜாவுக்கு அடையாளமாய் எலிஸ் அங்கே ஏசபேலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்பொழுது தான் எலியா தீர்க்கதரிசி வந்தது போல இவருடைய ஊழியம் எலியாவின் ஊழியமாக இருக்கிறது. எல்லாமே கரெக்டாக அங்கே வர வேண்டும், எல்லாம் காட்சியிலே வர வேண்டும். கத்தர் வந்து அவர் அயர்லாண்டில் வாழணும், ஆனால் அமெரிக்காவில் கொண்டு வந்து, ஏன்னா அமெரிக்காவில் தான் எல்லாமே இருக்குது. ஆண்டவர் அங்கே தான் எந்தவருடைய இடங்களெல்லாம் வச்சிருக்கிறார். அங்கே தான் கென்னடியும் ஜாக்குலின் அங்கே கத்தோலிக்க மார்க்கம் வந்து வர வேண்டும். எலஜா தீர்க்கதரிசி அங்கே தான் வர வேண்டும். அவங்க மேற்கே தான் அவருடைய ஊழியமானது வல்லமையாக இருந்தது. ஏன்னா காஸ்பல் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகுது. அமெரிக்கா வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியாக இருக்கிறது. அந்த மேற்கு கடற்கரையானது அது உலகத்தினுடைய அட்மோஸ் வெஸ்ட் டைரக்ஷனில் அது இருக்கிறது. இல்லை எஸ் பால் வந்து எருசலேமில் சத்தியத்தை கொண்டு வந்தார். எபேசு சபை பின்பு நம்ம இரேனியஸ் மார்ட்டினை பார்க்கும் பொழுது அவங்க பிரான்சை சேர்ந்தவர்கள். கொலம்பா வந்து பிரிட்டிஷ் தீவுகளை சேர்ந்தவர். லுத்தர் ஜெர்மனியை சேர்ந்தவர். வெஸ்லி வந்து அவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். அமெரிக்கா வந்து பெந்தேகாசலாக இருக்கிறது. இல்லை சத்தியமானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரணும். இல்லை ஏழாம் தூதன் வந்து அவர் மேற்கில் தான் இருக்கணும், கிழக்கில் இருக்கக்கூடாது. அவர் எருசலேமில் இருக்கக்கூடாது, ஜெர்மனியில் இருக்கக்கூடாது, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடாது, அவர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சத்தியமானது மேற்குக்கு தான் அது போய்கொண்டே இருக்கிறது. அங்கே தான் வந்து என்ன சொல்றால் செகண்ட் குரூசிபிகேஷன் நடக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் குரூசிபிகேஷன் எருசலேமில் நடந்தது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். செகண்ட் குரூசிபிகேஷன் எங்கே நடக்க வேண்டும்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நடக்க வேண்டும். அல்ல பேதுரு என்ன சொல்கிறார் என்றால் இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததாக அவர் பெந்தகோச நாளிலே அவர் குற்றம் சாட்டுகிறார். அங்கே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம திருப்பும் பொழுது அந்த வசனத்தை நம்ம காண்கிறோம். ரெண்டாம் அதிகாரம் 22-23.
இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவையினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில்
இயேசு கிறிஸ்து வந்து அற்புத அடையாளங்களை செய்தார். அவர் தேவன் என்பதை விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை வந்து சிலுவையில் அடித்தீர்கள், அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்தீர்கள். யூ ஹாவ் டேக்கன் அண்ட் யூ விக்கெட் ஹேண்ட்ஸ் ஹாவ் க்ரூசிபைட் அண்ட் ஸ்லைன். அவரை சிலுவையில் அடைந்த அதான் ஃபர்ஸ்ட் க்ரூசிபிகேஷன். பிரணாம் காலத்தில் செகண்ட் க்ரூசிபிகேஷன் வரணும். அது எங்கே வரணும்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வர வேண்டும். கத்தர் அவருடைய வாழ்க்கையை அங்கே திட்டம் போடுகிறார். இவர் வந்து என்ன சொன்னால் தேவனால் அழைக்கப்பட்டவர் என்பதை இப்ப பைபிள் பிக்சரோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். பைபிள் பிக்சர் கரெக்டா இருக்கு. இன்டக்ட்மெண்ட் செய்தியிலே 63 ஏழாம் மாசம் ஏழாம் தேதி கொடுத்த செய்தியிலே 68 பேராகிராஃப்ல அவர் பின்பகுதியில் என்ன சொல்லுகிறார் என்றால் ஐ இன்டக்ட் தி ஜெனரேஷன் ஃபார் த செகண்ட் க்ரூசிபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை இரண்டாவது முறை சிலுவையில் அறிந்ததாக இந்த சந்ததியை குற்றப்படுத்துகிறேன். அன்னைக்கு பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணினான். இன்னைக்கு பிரதர் இதோ கர்த்தருடைய தீர்க்கதரிசி இவர் நீங்கள் இயேசுவை இரண்டாம் முறையில் சிலுவையில் அறிந்ததாக உங்களை குற்றம் சாட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாம் முறை சிலுவையில் அறையும் பொழுது அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் அங்க பைபிள் பிக்சர், அங்க பைபிள் பிக்சர் ஆயிருக்கிறது. பைபிள் பிக்சர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸோடு வாழ்க்கையில நடக்கிற அந்த அனுபவத்தோடு கூட அங்க டேலி ஆகும் பொழுது அவர் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அதே போல அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும் பொழுது அவர் நாசரேத்து ஊர்ல வளர்ந்த ஊர்ல வந்து பிரசங்கம் பண்ண வருகிறார். அங்க 4:16 வாசிக்கலாம்.
தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார்.
அவர் ஓய்வு நாளிலே அங்க வந்து ஜபாலயத்துக்கு வருகிறார். அங்கே வாசிக்க எழுந்து நிற்கும் பொழுது அவர்கள் ஏசாயத்தீர்க்கதரிசியின் புத்தகம் கொடுக்கப்படுகிறது. 17
அப்பொழுது ஏசாயத்தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர்
புத்தகத்தை விரிக்கிறார், புத்தகத்தை கொண்டு கொடுக்கிறார்கள். அவர் புத்தகத்தை வாசிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ண முடியாது. 19
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தில்
கர்த்தர் என்னை அனுப்பினார். என்னுடைய காலிங், அவருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் வாசிக்கிறார். வாசித்து என்ன செய்கிறார்? 20 வாசிக்கலாம்.
வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது.
இதை வாசித்து புத்தகத்தை சுருட்டி ஜபாலய தலைவனுடைய கையில கொடுக்கிறார். இப்படி கொடுத்து விட்டு எல்லாரும் அவரை பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? 21
அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று.
உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். அவர் எங்க ஏசாயா தீர்க்கதரிசி 61 அதிகாரத்தை வாசித்து பாதி பகுதியில முடிச்சிருந்தார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் படும்படியாக என்னை அனுப்பினார். இன்னும் பாதி பகுதி அவருடைய நீதியை சரிகட்டும் நாள் இருக்குது. அதை வாசிக்காம அதோட ஸ்டாப் ஆயிட்டார். ஏசாயா 61:2
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும்.
இது தேவன் நீதியை சரிகட்டும் நாள், the day of vengeance of our God, நீதியை சரிகட்டும் நாள், நியாய தீர்ப்பின் நாள். அதை அவர் சொல்லாம விட்டுட்டார். ஏனென்னா அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங் வந்து அவருடைய அனுக்கிரக வருஷத்தை போதிப்பது, to proclaim the acceptable year of the Lord. அதனால அதோடு கரெக்டா நிறுத்திட்டார். ஆண்டவருக்கு தெரியுது தன்னுடைய அழைப்பு என்ன, தன்னுடைய பர்பஸ் என்ன, எல்லாத்தையும் அவர் கரெக்டா அறிந்ததுனால எது வரைக்கும் அவருடைய ஊழியம் வந்து நிறைவேறுது அதோடு அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். அதே போல கர்த்தருடைய தீர்க்கதரிசி பிரதர் பிரனாம் வரும் பொழுது அவரை அறியாமலே அவர் வந்து அவர் அங்கே வந்து வேத வாக்கியம் அவர் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஃபீனிக்ஸ் என்ற இடத்துல போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ண போகும் பொழுது பேர்த் பெயின், பிரசவ வேதனை என்ற செய்தியை பிரசங்கம் பண்ண வேண்டும். குறிப்பெல்லாம் எடுத்திருக்கிறார். குறிப்பெல்லாம் எடுத்துட்டு அவர் வந்து பைபிளை திறக்கும் பொழுது அந்த வசனம் வரல. அவங்க மனைவி ஒரு புது பைபிளை கொடுத்ததுனால ரெண்டு பேப்பரும் ஒன்னா ஒட்டி இருக்குது. அதனால அவர் பார்க்கிறாரு வரல. என்ன வசனத்தை அவர் பார்க்கிறார்? யோவான் 16:21-22
ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினைக்கிறாள்.
ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால் அப்புறம் அவள் உபத்திரத்தை நினைக்கிறாள். இதான் பிரசவ வேதனை என்ற தலைப்புல இந்த வசனத்தை அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். பைபிள் எடுத்து பார்த்தா அந்த வசனமே வர மாட்டேங்குது, வேற வசனம் இருக்கு. அப்படி திணறிட்டு இருக்கும் பொழுது எல்லா காங்கிரிகேஷன்ல இருக்கலாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அங்க ஒரு ரோமன் கத்தோலிக்கு பிரீஸ்ட் இருந்தாராம். அவர் தன்னுடைய பைபிளை எடுத்துக்கொண்டு வந்து இதை நீ வாசி, இந்த அந்த பைபிளை கொடுக்கும் பொழுது கரெக்டா அவர் அந்த பகுதியை எடுக்கிறார். பிரசவ வேதனை செய்தி பார்க்கும் பொழுது பின்பு அவர் பைபிளை படிச்சுட்டு அந்த அந்த சாமியார் இடத்துல அந்த பிரீஸ்ட் இடத்துல பைபிளை கொடுத்துருந்தாரு. இதே இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊர்ல நடந்த அதே மாதிரி சம்பவம். எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்லை, எல்லாமே ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்குது. அவருடைய மனைவி புது பைபிளை கொடுத்ததுனால ரெண்டு பேப்பர் ஒட்டிக்கிட்டு அவர் அந்த நேரத்தில் திணற வேண்டியது வந்துச்சு. இதோ பிரீஸ்ட் கொண்டு பைபிளை கொடு. இயேசு கிறிஸ்து அங்கே நாசரேத்துக்கு வரும்பொழுது அவருக்கு தோல் சுருள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர் வாசித்து அந்த இதை கொடுத்து விடுதார். அதே போல பிரசவ வேதனை என்ற செய்தியை பேசும் பொழுது அது அவருடைய நீதியை சரிகட்டும் நாளை குறித்து பேசுகிறார், நியாய தீர்ப்பி நாளை குறித்து பேசுகிறார். அவரை அறியாமலே அதை நிறைவேற்றி பின்பு வீட்டில் போய் யோசிக்கிறார், ஏன் இவ்விதமாய் நடந்தது, உடனே அவருக்கு இந்த பாகம் ஞாபகத்துக்கு வருது. இயேசு கிறிஸ்து அனுகிரக வருஷத்தை போதிக்கும்படியாய் வந்தார், நீதியை சரிகட்டு நாளை போதிக்க வந்தார். அப்பொழுது அவருக்கு பைபிளை இன்னொருத்தர் கொண்டு கொடுக்கணும், அங்கே இயேசு கிறிஸ்து கொடுத்தது போல இன்னொருத்தர் கொண்டு கொடுக்கணும். அதே காட்சி, அதே பிக்சர், 2000 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கையில் நடந்த அதே பிக்சர் ஆனது இங்க ஃபீனிக்ஸ்ல பேசும் பொழுது நடக்கிறது. முதல் பிக்சர் வந்து நாசரேத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்து ஜபாலயத்துல போதிக்கும்போது அந்த பிக்சர், அதே பிக்சரை வந்து பிரணாம் அங்க பாக்குறார். அதனால தன்னுடைய வாழ்க்கையின் வந்து தேவனால் அழைக்கப்பட்டது, தேவன் அழைத்தார் என்பதை அந்த பைபிள் பிக்சர் வந்து உறுதிப்படுத்தி காண்பிக்க. இதுதான் வந்து வேதத்திலே நம்முடைய பெயரை பார்ப்பது, ஆட்டுக்குட்டியாண்டிய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை பார்ப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அது நாசரேத்துல நடந்தது, இது ஃபீனிக்ஸ் அரிசோனால நடந்தது. ஃபர்ஸ்ட் க்ரூசிபிகேஷன் வந்து ஜெருசலேம், செகண்ட் க்ரூசிபிகேஷன் வந்து அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கிறது. ஏஞ்சல் கேம், கர்த்தருடைய தூதனானவர் வந்தார், I have come to explain to you your strange and misunderstood life. உன்னுடைய வினோதமான வாழ்க்கை குறித்து நான் சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவருடைய பர்த் எதற்காக உலகத்திலே பிறந்தார் என்ற எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அவருடைய காலிங் அண்ட் எலெக்ஷனை அறிந்து விட்டார். பின்பு பைபிள் பிக்சரை பார்க்கிறார். அவருடைய லைஃப்ல நடந்தது எல்லாமே பைபிள் பிக்சர்ல இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொண்டார். இதுதான் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்பு அவருக்கு ஊழியத்திலே கடன் ஏற்பட்ட பொழுது அதிகமான பணம் செலவழிச்சதுனாலே, மினிஸ்ட்ரிக்கு கூட்டம் போட்டு அதிக பணம் செலவழிச்சாலே அந்த கடனை கொடுக்க அவர் யோசித்து திணறி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சோகத்தோடு இருக்கும் பொழுது காரில் போயிட்டு இருந்தா காரை நிறுத்தி அவர் வந்து கொஞ்சம் அங்கே காரை விட்டு வெளியே வரும் பொழுது அங்கே ஒரு மலையை பார்க்கிறார், ஒரு மவுண்டைன் அங்க பார்க்கிறார். ஸ்டாண்டிங் இன் த கேப் என்ற செய்தியிலே 148வது பேராகிராஃப்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மலையில வந்து 7 ஹில்ஸ் இருக்குது, லிம்மா என்ற இடத்துல அந்த மலை இருக்கிறது. அங்க வந்து அதுல வந்து 7 சிகரங்கள் இருக்கிறது. அந்த மலையானது தொடர்ச்சியா போய்கொண்டிருக்கிறது. அந்த 7 சிகரத்துக்கு பிறகு அந்த மலை இன்னொரு தேசத்துக்குள்ள போகுது. அதுக்கு பிறகு எந்த சிகரங்களும் இல்லை. ரன்னிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த சிகரத்தில் பனி மூடி இருக்கிறது, அவ்வளவு உயரமா இருக்கிறது. முதல்ல 2 சிறிய மலைகள் வருகிறது, அதன் பின்பு ஒரு பெரிய சிகரம் வருகிறது, அதன் பின்பு ஒரு சின்ன சிகரம் வருகிறது, அதன் பின்பு அதை விட ஒரு பெரிய சிகரம் வருகிறது, அதன் பின்பு ஒரு சின்ன சிகரம், அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய சிகரம் வருகிறது. 3 அவுட்ஸ்டாண்டிங் பீக்ஸ் அங்கே இருக்கிறது. கத்தர் கேட்கிறார், எத்தனை சிகரம் இருக்கிறதுன்னு கேட்கிறார். 7 சிகரம் இருக்குது. உன்னுடைய பேர்ல எத்தனை எழுத்து இருக்கிறது? 7 எழுத்து இருக்குது. வில்லியம் 7 எழுத்து, மேரியன் 7 எழுத்து, பிரன்ஹாம் 7 எழுத்து. 3 பேர்லையும் கரெக்டா 7 எழுத்து இருக்கு. உன்னுடைய பேர் அந்த மலை மேல எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் அன் எவர் லாஸ்டிங் சைன், இது ஒரு நித்தியமான அடையாளமாக இருக்கிறது. அதுல 3 சிகரங்கள் பெருசா இருக்கிறது. உன் ஊழியத்தில் வந்து ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல், முதல்ல ஹீலிங், 2வது டிசைன்மெண்ட், 3வது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. உனக்கு எப்பொழுதெல்லாம் உன்னுடைய அழைப்பை குறித்தும் உன்னுடைய ஊழியத்தை குறித்தும் சந்தேகம் வருகிறதோ, கர்த்தர் என்னை அழைத்தாரா என்னை தெரிந்து கொண்டாரா என்ற சந்தேகம் வரும் பொழுது நீ இங்க வந்து இந்த மலையை பார். He said that let that sand, இதோ இந்த மலை இங்க நிற்கிறது. If there is ever a doubt in your mind, உன்னுடைய அழைப்பை குறித்தும் தெரிந்து கொள்வதை குறித்தும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால், ரிமெம்பர் திஸ் பிளேஸ், கம் பேக் ஹியர், இந்த இடத்தை நீ ஞாபகம் வச்சு இங்க நீ வா. இங்க வரும் பொழுது அந்த பிக்சரை பார்க்கிற, அந்த மலையை பார்க்கும் பொழுது அது வந்து என்னை ஆண்டவர் அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்பதை அந்த பீக்ஸ் வந்து அதை அந்த பிக்சர் வந்து அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. அது ஒரு எவர்லாஸ்டிங் சைன், நித்தியமான அடையாளம். கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைபாடினார் என்று ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியிலே என்றால் எப்பொழுது உண்டாக்கினார் என்று தெரியாது. அது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இயர்ஸா இருக்கலாம். அப்பொழுதே இந்த மலையை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஒன்பதாம் வருஷம் தான் பிறக்கிறார். ஆனா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் வருஷத்துக்கு முன்னதாகவே இந்த மலையை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது பிரதர் பிரணாமுடைய லைஃப் அதுல இருக்கிறது, பிரதர் பிரணாமுடைய ஊழியம் அதுல இருக்கிறது. கர்த்தர் அவரை அழைத்தார், தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதற்காகவே, அதை உறுதிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் அந்த மலையை உண்டாக்கி, பின்பு ஒரு நாளில் அந்த மலையை பாரு, இனி வந்து உன்னை ரியலைஸ் பண்ணு, உன்னை நிச்சயப்படுத்திக்க. கர்த்தர் அவரை தீர்க்கதரிசியா அழைத்தார், அவரை ஏழாம் தூதனா அழைத்தார். அவருடைய ஊழியத்திலே திரிபுல்ஸ் இருக்கிறது. அவருடைய லைஃப் வந்து இதன் மேற்கிலே அது காணப்படுகிறது. அவர் மேற்கு நோக்கி அவர் போனார், எல்லாமே அது வந்து அந்த மலையில அங்கே வெளிப்படுத்தும் பொழுது பிரணாமுக்கு வந்து இனிமே சந்தேகமே வர வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு காலம் அங்கே விழுந்து போதலே. காட்ஸ் தாட்ஸ்ல அது இருக்குது. ஆண்டவர் ஒன்றை சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக அவருடைய தாட்ஸ்ல இருக்கிறது. அந்த உலகத்தை எப்படி சிருஷ்டிக்க வேண்டும் அவர் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இருக்கிறார். என்னென்ன மலைகளை உண்டாக்க வேண்டும், என்னென்ன ஆறுகளை உண்டாக்க வேண்டும், எந்தெந்த கன்றி எவ்விதமாக இருக்கும், நட்சத்திரங்கள் எவ்விதமாக இருக்கும், எல்லாத்தையுமே அவர் அங்கே பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் அங்கே வச்சிருக்கிறார். அங்கே எட்டர்னல் தாட்ஸ் ஆக இருக்கிறது. அந்த தாட்ஸ் அவர் ஸ்பீக் பண்ணும் பொழுது அந்த சிருஷ்டிப்பு அங்கே வருகிறது. அது என்ன செய்கிறது என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, ரெடெம்ப்ஷனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பிரணாம தேவன் அழைத்தார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பேரை அங்கே பார்க்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை அங்கே பார்க்கிறார். அவருக்கு அவருடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் என்னன்னு தெரியுது, மற்றவனுக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புள் பிரதர் பிரணாம ஃபால்ஸ் ப்ராஃபிட், அவங்களுக்கு புரியல இயேசு கிறிஸ்து பெயெல்செபூல்னு சொன்னாங்க, அதே மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய அழைப்பு தெரியல. நாங்க பெரிய ஊழியக்காரங்க, நாங்க பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கிறோம், அனாதை இல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம், நிறைய மிஷினரிய வச்சிருக்கிறோம், நிறைய சபையை கட்டி இருக்கிறோம். அவங்க அதுதான் சொல்ல முடியும். கர்த்தர் தங்களை அழைத்தார் என்று வேதபூர்வமாக அவர்களால் சொல்ல முடியாது. பைபிள் பிக்சர்ஸ் அவங்க காண முடியாது. அவங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாமே மத்தேயு 7:21 போய் அது அங்கதான் அங்க இருக்குது. உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறோம், இது அற்புதங்களை செய்தோம், நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு கால அறியேன். அவங்களுடைய பிக்சர்ஸ் அங்கே இருக்கு. அவங்க பிக்சர்ஸ் வேதபாரு பரிசையோடு சேருகிறது, அவங்களுடைய பிக்சர் பீலையாமோடு சேருகிறது, அவங்களுடைய பிக்சர் ஓர்பாலோடு சேருகிறது. இவ்விதமாக அவங்க எல்லாம் நெகட்டிவா இருக்கிறாங்க. அவங்க பிக்சர் வந்து வேற, அவங்க அந்த பிக்சரை கூட அவங்களால பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து பைபிள் பிக்சரை நம்ம காண்கிறோம். ஹல்லேலூயா. பிரதர் பிரணாம் தன்னுடைய செய்தியில அநேக இடங்களிலே இதோ சைனீஸ் லாண்ட்ரியை குறித்து சொல்லுகிறார். சைனீஸ் லாண்ட்ரி, சைனாக்காரங்க அமெரிக்காவில் போய் அந்த காலத்தில் வந்து லாண்ட்ரி கடை வச்சிருக்கிறாங்க. லாண்ட்ரி கடை வச்சோன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. லாண்ட்ரி கடைன்னா அழுக்கு துணிகளை கொண்டு வருவாங்க. இவங்க வந்து அங்கே எழுதுவாங்க, இத்தனை பேண்ட்டு, இத்தனை ஷர்ட்டு, இத்தனை கார்பெட்டு, இத்தனை பனியன் அப்படின்னு எழுதி என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு எழுத அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாது. அதனால அவங்ககிட்ட அந்த துணியை வாங்கி அதை கனெக்ட் பண்ணி எழுதிட்டு இப்படி அந்த ஷீட்டை இப்படி கிழிச்சு கொடுத்துருவாங்க, நீ இதை கொண்டு போ. இவங்க ஒரு பாகத்தை வச்சுட்டு ஒரு பாகத்தை அங்கே கொடுத்துருவாங்க, அவன் அந்த பாகத்தை கொண்டு போயிடுவான். பின்பு ஒரு வாரம் கழிச்சு லாண்ட்ரி எல்லாம் ரெடி ஆன உடனே அந்த பாகத்தை கொண்டு வரும் பொழுது இவன் பார்ப்பான், என்ன நிறைய பேப்பர் இருக்கும், இதோடு இப்படி ஜாயிண்ட் பண்ணி பார்ப்பான், கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது, இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது, எத்தனை பேண்ட்டு எத்தனை ஷர்ட்டு எல்லாத்தையும் நினச்சது கரெக்டாக கொடுக்கும் பொழுது புது துணியை அவங்க வந்து வாஷ் பண்ண துணியை வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. அவன் துவச்சி எல்லாம் அயன் பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு சைனீஸ் லாங்குவேஜ் தான் தெரியும். இப்படி எழுதி அந்த இதை வந்து ஒரு முறையில் அதை கிழிக்கிறான், ரெண்டாக கிழிச்சு ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்றை கொடுக்கும் பொழுது கொண்டு வரும் பொழுது கரெக்டாக அது இணைஞ்சுன்னா, இந்த பில்லு தான், இவன் பில்லு இதுதான் சொல்லி அங்கே கரெக்டாக கொடுக்கும் பொழுது யாருமே அதை வந்து பாவனை செய்ய முடியாது. உடனே இன்னொருத்தர் வர்றாங்க. இன்னொருத்தர் வரும் பொழுது அவங்க 4 பேண்ட்டு 5 ஷர்ட்டு இத்தனை கார்பெட்டு அப்படின்னு கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு இப்படி கிழிச்சான், இவங்களுக்கு வேற மாதிரி கிழிப்பான், இப்படி கிழிச்சிருவான், இப்படி கிழிச்சு நீ இதை கொண்டு போ, இங்க பாதி எழுத்து இங்க இருக்கும், பாதி எழுத்து இங்க இருக்கும். அதனால அவன் கொண்டு போயிடுவான். கொண்டு போயணும்னு அவன் துணி வாங்க வர சொல்ல அவன் இதை கொண்டு வருவான். இவன் என்ன செய்வாங்க, இருக்க பேப்பர்லாம் எடுத்து பார்த்து ஜாயின்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இது கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த பேப்பரை கொண்டு போய் இதில் ஜாயின்ட் பண்ணால் சரியாக வராது. அதனால் இந்த பில் கிடையாது. ஆனால் என்ன செய்ய என்றால் இங்கே வந்து இந்த பில்லுக்கு வந்து இதுதான் சரியாக தேலியாகும். இந்த பேப்பர் சரியாகணும்னா வாஸ்து பார்ப்பான், சைனீஸ் லாங்குவேஜ் எழுதியிருப்பான், இத்தனை பேண்ட் என்ன துணி தான் இதை எடுத்துகிட்டு போ. யாருமே அதை பாவனை செய்ய முடியாது. அதே போல் நம்முடைய ஒரு பாகமானது ஸ்கிரிப்சரல் பார்ட் வந்து அது வந்து பைபிளில் இருக்கு. ஒன்று வந்து லாண்ட்ரி கரண்ட் இருக்கு, ஒன்று வந்து நம்மகிட்ட இருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பைபிள், இந்த பாகம் பைபிள், இந்த பாகம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம், நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இது நம்ம வச்சிருக்கிறோம், இது ஆண்டவர்கிட்ட இருக்கு, பைபிள்ல இருக்கு. உங்க லைஃப்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு, வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை கொண்டு இப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா டேலி
ஆயிடும்.
கரெக்டா டேலி ஆகும் பொழுது நீங்க தேவனால அழைக்கப்பட்டிருக்கீங்க, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க முதல்ல என்ன கொண்டு வரீங்க, அழுக்கு துணியை தான் கொண்டு வரீங்க. எதுக்காக கொண்டு வரீங்க, அவன் வந்து தோச்சி அவன் நல்லா அயன் பண்ணி நீட்டா தரதுக்காக கொண்டு வரீங்க. அது வந்து அவனுடைய வேலை. அதனால அவனுக்கு தெரியாது, லாங்குவேஜ் தெரியாதனால அப்படி வச்சிருக்கிறான். இது பைபிள்ல உங்களை பத்தி எழுதியிருக்குது, பைபிள் பிக்சர் இருக்குது. உங்க லைஃப்ல நடக்கிற அனுபவங்கள், பிரதர் பிரனா தன் வாழ்க்கையில நடக்கிற அனுபவத்தை பைபிளோடு ஒட்டி பார்க்கும் பொழுது மோசஸோடு பொருந்துகிறது, எலியாவோடு பொருந்துகிறது, எல்லாம் கரெக்டா டேலி ஆகுது. ஜீசஸ் கிரைஸ்டோடு டேலி ஆகுறது, மோசஸ் ஸ்பிரிட், எலஜா ஸ்பிரிட், கிரைஸ்ட் ஸ்பிரிட் எல்லாமே டேலி ஆகும் பொழுது அவர் தன்னை நிச்சயப்படுத்தி கொடுக்கிறார். அதே போல நம்ம பைபிள்ல எழுதியிருக்கிறது, இதை நம்ம லைஃப்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு இந்த பைபிள் பிக்சரோட வச்சா கரெக்டா டேலியானா நம்ம வந்து என்ன சொல்றால், நம்ம தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிச்சயம். நம்ம லைஃப் கான்ட்ரரியா இருந்துச்சுன்னா, நம்ம வீடியோ கேம்ஸ் பார்த்துக்கொண்டு அவிசுவாசியோட ஐக்கியப்பட்டு கொண்டு மனம் போல ஜீவித்து கொண்டு வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருந்திருக்கும் பொழுது அங்க பைபிள் பிக்சர் இருந்துச்சுன்னா இது வந்து ஒன்றா டேலி ஆகாது, இது சரியா டேலி ஆகாது. இந்த சைனீஸ் லாண்ட்ரியை குறித்து பேனா 10 இடத்துக்கு மேலே சொல்லியிருக்கார். அது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கு. நம்ம அழுக்கு துணியை கொண்டு வரோம், அவங்க வந்து வெளுத்து தோச்சு. அது நம்ம அழுக்கு துணி, நம்ம ஓல்டு பேர்த், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், அது டேட்டி அழுக்கானது. இப்பொழுது என்ன சொன்னால் நம்ம ஆண்டவர் கத்திட்ட வரும் பொழுது இதை கரெக்டாக டேலி ஆயிட்டுனா எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாம் நீட்டாக அழகாக இருக்கு, புது ட்ரெஸ்ஸாக இருக்கு, நம்ம நியூ கிரியேஷன் அடைஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஓல்டு பேர்த் அழுக்கு துணி நம்ம வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, லாண்ட்ரி கரெக்டர் அதை கொடுக்கும் பொழுது வாஷ் பண்ணி அயன் பண்ணி கரைதரை இல்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதும் மகிமையான சேவை மாறும் பொழுது, இப்பொழுது நம்மளுடைய லைஃப் வந்து இங்கே கொண்டு டேலி ஆகும் பொழுது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்படி மேட்ச் ஆகாதவங்க தேவனால தெரிந்து கொள்ளப்படாதவங்க. அவங்க பீலையாமோடு கூட மேட்ச் ஆனா, ஒரு ஊழியக்காரோடைய லைஃப் பீலையாமோடு மேட்ச் ஆனா, தாத்தான் அபிராமோடு மேட்ச் ஆகும் பொழுது, காயினோடு மேட்ச் ஆகும் பொழுது, யூதாஸ் காரியத்தோடு மேட்ச் ஆகும் பொழுது அவங்க தேவனால தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். இதுக்கு தான் பைபிள் ஆண்ட நிறைய பிக்சர்ஸ் வச்சிருக்கிறார். எதற்காக என்றால் நம்ம வந்து நம்முடைய அழைப்பையும் நம்ம தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கப்பட வேண்டும். அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய லைஃபும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஒருத்தரை இப்படி கிளிக்கிறா, ஒருத்தரை அப்படி கிளிக்கிறா, அந்த பில்லை எல்லாத்தையும் ஒன்று போல கிளிக்க மாட்டான். ஆனால் வித்தியாசமாக கிளிக்கும் பொழுது அது வந்து இங்கே ஒரு பகுதி அங்கே ஒரு பகுதி. பிரணாம் அதை குறித்து ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அந்த சைனீஸ் லாண்ட்ரியை குறித்து சொல்லுகிறார். த மைட்டி காட் அன்வைல் பிஃபோர் அஸ், 64:6-29 கொடுத்த செய்தியிலே அவர் இதமாய் சொல்லுகிறார். 41st paragraph, Chinese laundryman would take a tag and would tear it a certain way. You take one part of the tag, he would take the other part. When you come back to claim your belongings, உன்னுடைய துணியை நீங்க வந்து பெரும்படியாக வரும் பொழுது, those two pieces of paper had to dovetail. ரெண்டும் கரெக்டா இணைய வேண்டும். If they didn't dovetail just exactly right, you couldn't impersonate it in any way. இதை வேற விதத்தில் பாவனை செய்ய முடியாது. then you had a right to claim what was yours. உங்களுடைய துணி எதை எங்கத நீங்க வந்து அங்க பேப்பரை கொண்டு வரும்போது சரியா இருந்துட்டு நீங்க அதை பெற்றுக் கொண்டு சொல்ல முடியும். Then you have got that belong to you when you possess the other parts of the contract. ஆனால் அதர் பார்ட் நீங்க வந்து இங்க ஒரு ஒரு பார்ட் பைபிள்ல இருக்குது, ஒரு பார்ட் உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டும் டேலி ஆகும் பொழுது யூ ஆர் கால்ட் அனாயிண்டட், யூ ஆர் ரெடீம்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய அழுக்கு துணி எல்லாம் சுத்தம் ஆயிடுச்சு. யூ ஆர் ரெடீம்டு. ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது 42வது பராப்பில் விதமாய் சொல்லுகிறார், When God tore his son in two, கல்வாரியில் இயேசு கிறிஸ்து ரெண்டாக கிழிக்கப்பட்டார். At Calvary, taking the body up for a sacrifice. Body vandu avar baliyagapattar, ange baliyaga oppu kudukapattadu. Spirit down to us. Body anga paralavathil irukkirathu, avade spirit namakku anuppi irukkirar. Amen. Alla avar rendaga kilikkapattar. That same God is in veil tonight, the form of the Holy Ghost. Those two pieces has come together, then we are a part of the contract. Rendu pagudiyum ange vandu varum poludhu நீங்க மேல எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அங்க ஒரு பாட்டு இங்க ஒரு பாட்டு ரெண்டும் இணையும் பொழுது கிறிஸ்துவும் அவருடைய சபையுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மனுஷனை அதிசயமாக உண்டாக்கியிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இப்பொழுது ஒரு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்றாலும் நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனா உங்களுடைய பெருவிரல் ரேகையானது அங்கே பதிக்க வேண்டும். எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது, நம்ம கையை வச்சாலே போதும், இங்கெல்லாம் தடவ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சேரில் உட்கார்ந்தாலே நம்முடைய கண்ணை வந்து அங்கே வந்து ஸ்கேன் பண்ணிடுவோம். நம்ம கைரேகை ஸ்கேன் பண்ணப்படும். அதனால் ஒவ்வொருத்தருடைய கைரேகையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கண்ணின் கருவிலையும் ஒவ்வொரு விதமாக அங்கே அமையப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படி உண்டாக்கியிருக்கிறார் மனுஷனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவங்களுடைய ஷேப் வேற, அவங்களுடைய லைஃப் வேற. அது பைபிளோடு டோட்டைலாக இணையும் பொழுது கர்த்தர் என்னை வந்து அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொள்கிறார். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பைபிள் பிக்சர்ஸோடு கூட அது சரியாக இணைந்ததென்றால் கர்த்தர் நம்மை வந்து அழைத்திருக்கிறார். அதனால் யாரும் வந்து ஏமாத்த முடியாது, தவறால் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா கைரேகை காட்டி கொடுத்துரும். கண்ணில் வந்து அந்த இது இருக்கு, அந்த கண்ணு விழியில அங்கே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக ஆண்டவர் உண்டாக்கிறார். அவர் எவ்வளோ அதிசயமாக மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறான், நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். சங்கீதம் 139:14 வாசிக்கலாம்.
நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும்.
நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். 15 வாசிக்கலாம்.
நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை.
இதோ நான் ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்பட்டேன், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன், என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருந்ததில்லை. அடுத்த வசனம்,
என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில்
எழுதி. கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஒரு மனுஷனை ஆண்டவர் அபிதமாக கொண்டு வர்றார். அவனுடைய கைரேகை வேற, அவனுடைய கண் விழி வேற, இன்னொருத்தனுடைய இது அதுக்கு டேலி ஆகாது. அதே போல நம்முடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பைபிளோட டேலி ஆனா வேற ஒருத்தர் லைஃபை கொண்டு டேலி பண்ண முடியாது. அப்பொழுது கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று உறுதி செய்ய முடியும். ஆண்டவர் அபிதமாக விசித்திர வினோதமாக பிரமிக்கத்தக்கத வண்ணமாக மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். ஆனா மனுஷன் விக்கிரங்களை வழிபடுகிறான். நம்ம இந்த கடைசி காலத்தில் இதை கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது 4 ஜீவன்களும் 24 மீட்பர்களும் ஆட்டுக்குட்டியான குன்பாக வணக்கமாய் விழுந்து கர்த்தாவே தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் 7 முத்திரையை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை எம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்குமாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பண்ண நம்ம இன்னைக்கு ட்ரூ வர்ஷிப் பண்ணுவோம். ஆமென்.
ஆமென்.
இந்த கடைசி காலத்தில் 7 முத்திரையில் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து ஹையர் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் பண்ணுகிறோம். தேவனை நம்ம சரியான விதமாக அறிந்து சத்தியத்தோடு ஆவியோடு ஆராதனை செய்கிறோம். அது தேவதூதர்கள் ஆராதனை காட்டிலும் மேலான ஆராதனையா இருக்கிறது. இந்த ஆராதனையிலே நம்ம பிரியப்படுகிறோம். கர்த்தர் நம்மை வந்து அவிதமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
நம்முடைய மேக்கப் வந்து வண்டர்ஃபுல்லா இருக்கிறது. நம்ம வந்து எந்த காலத்துல பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம எப்பொழுது மரிப்போம் என்பதையும் அறிந்திருக்கிறார். எந்த இடத்துல மரிப்போம், எந்த முறையில எந்த விதத்துல நம்ம மரிப்போம், எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இந்த கைரேகையை அப்படி வச்சிருக்கும் பொழுது அவருக்கு நம்ம லைஃப் எல்லாம் தெரியுமா? எல்லாமே தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் வந்து அவருடைய மரணம் வந்து சிலுவை மரணமாக இருக்க வேண்டும் என்பதை முன்னக்கூட்டியே அவர் அங்கே தீர்மானித்திருந்தார். அது என்னைக்கு மரிக்கணும், குட் ஃப்ரைடே அன்னைக்கு மரிக்கணும். எத்தனை மணிக்கு மரிக்கணும், சாயங்காலம் 3 மணிக்கு மரிக்கணும். எல்லாமே அது வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேசியா, அவர் மேசியாவாக இருக்க வேண்டும். மேசியா என்ன செய்ய வேண்டும், அவர் வெர்ஜின் பானா இருக்கணும், கன்னியின் மூலமாய் பிறக்க வேண்டும். மேசியா எப்படி இருக்க வேண்டும், அவர் காடா இருக்க வேண்டும். மேசியா ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவராய் இருக்க வேண்டும். மேசியா சன் ஆப் டேவிட்டாக தாவீதின் சந்ததியை சேர்ந்தவராய் இருக்க வேண்டும். அவர் வந்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட வேண்டும். அவர் தேவனுடைய வலது பாசத்திலே உயர்த்தப்பட வேண்டும். எல்லாமே முன்னக்கூட்டியே தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல நம்ம லைஃப் வந்து முன்னக்கூட்டியே தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரீ பிளான்ட் லைஃப். நம்ம வந்து எலக்ட் பீப்புள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாமே இந்த பாடியை கிரியேட் பண்ணப்படுதோ அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்கிறார். நம்ம லைஃபை கிரியேட் பண்ணி நம்ம லைஃப் வந்து பைபிள் பிக்சரோடு எல்லா பிக்சரோடும் கூட அது இணையும்படியாக, அதுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இணையத்தக்கதாக, அந்த பிக்சரோடு இணையும்படியாக இவ்விதமாக ஆண்டவர் இந்த பைபிளை எழுதியிருக்கிறார். அது ஒரு சரித்திரம் அல்ல, அந்த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் ஆயிருக்கிறது. நம்ம அங்க பார்த்து நம்முடைய அழைப்பையும் தெரிந்து உறுதி கொள்ளும் வழியாகத்தான் ஆண்டவர் பிரீச்சரை வச்சு விளக்கம் கொடுக்கிறார். பிரீச்சர் திகிதை சொன்னார், திகிதை சொன்னார், நீ ஏதோ பொசத்தை வாழ்த்து சொன்னா அதுல பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு நீ பேர்த்து கிடையாது. அவங்க 1965 இருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவர் நம்ம ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவசுலம் பேரை பார்க்க வைக்கிறார். அதை விட மோர் கிளியரா இப்பொழுது நமக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது இந்த மினிஸ்ட்ரி வந்து பெர்ஃபெக்ஷன் ஆக்குறது. பிரைட் மினிஸ்ட்ரி தான் பினிஷிங் ஒர்க். அந்த பினிஷிங் ஒர்க்ல வராதபடி பில்டிங் எழும்பி இருக்குது, சீலிங் போடப்பட்டிருக்கு, ஸ்ட்ரக்சர் வந்திருக்கிறது. ஆனா பினிஷிங் ஒர்க் நடக்காதபடி எப்படி வீட்டுக்குள்ள போக முடியும்? இந்த கலவிச்சு காட்டுல மனவாட்டி மூலமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முடிவான வேலையை செய்கிறார். 1965 இருந்து 2020 வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய சோல், நம்முடைய பாடி அங்கே இருக்கிறது. இன்னைக்கு ஜனங்களுடைய பாடி 2020 இருக்குது, சோல் 1965 இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் அவிதமாக பார்த்தார், பிரதர் அவிதமாக பார்த்தார். பைபிள் பிக்சரோடு கூட அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 100% மேட்ச் ஆனது. ஜோசப் லைஃப் ஆண்டவர் பிளான் பண்ணி இருக்கிறார். ஜோசப் வந்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட வேண்டும். ஜோசப் வந்து சிறைச்சாலைக்கு போக வேண்டும். அப்பொழுது பான பாத்திரக்காரன் அங்க பேக்கர் சுயம் பாவி இருக்க வேண்டும். ஒருவன் மறிக்க வேண்டும், ஒருவன் வந்து விடுதலையாக வேண்டும். பின்பு வந்து அவன் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு வர வேண்டும். பின்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் ஒரு பிரஜாதி மனவாட்டி ஆஸ்னாத்தை பெற வேண்டும். பின்பு என்ன செய்ய வேண்டும், தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஆஸ்னாத்தை டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். இதெல்லாம் பைபிள் பிக்சர். ஜீசஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கிறது. அவருடைய அனுபவத்தை கொண்டு வரும்பொழுது அவர் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். வலது பரத்தில் ஒரு கல்ல, இடது பரத்தில் கொள்ள, ஒருவன் ரசிக்கப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். அவர் வந்து தேவனுடைய வலது பாசு உயர்த்தப்படுகிறார். பின்பு 7 சபை காலங்கள் வழியாக ஒரு பிரஜாதி மனவாட்டியை பெறுகிறார். பின்பு அதற்கு பிறகு மனவாட்டியை மேலே அனுப்பிட்டு தம்முடைய 1,40,000 வெளிப்படுத்த வேண்டும். இது அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இதை கொண்டு பைபிள் பிக்சர் ஜோசப்போடு பண்ணும் பொழுது கரெக்டா டேலி ஆகுது. அதனால அவர் மேசியா, அவர் காட், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை நம்ம உறுதியாக்க முடியும். அதே போல ரூத் லைஃப் நம்ம பார்க்கும் பொழுது ரூத் வந்து மோவாபில பிறந்து அவள் வந்து பெத்லேமுக்கு வருகிறாள். அவங்க அம்மா அப்பா யாருன்னு நமக்கு தெரியல. அவங்க அம்மா அப்பா ஒரு பேபிய வளர்க்குறாங்க. அதே போல ஜேக்கப் ரேச்சல் வந்து பேபிய வளர்க்குறாங்க, அங்க ஜோசப்பா வளர்க்குறாங்க. அவன் லைஃப் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு டேலி ஆகுது. அதே போல ரூத் வந்து யார் பெற்ற குழந்தைன்னு நமக்கு தெரியல, ஆனால் அவள் மனவாட்டிக்கு அங்க டேலி ஆகிறாள். ஹல்லேலூயா. நகோமி கூட சேர்ந்து வரும் பொழுது அவள் நகோமியோடு சேர்ந்து ரெண்டு பேருமே பெத்லேமுக்கு வர்றாங்க. அது மாத்திரமல்ல, அறுவடைக்கு கண்காணியாக வைத்தவர் வருகிறார். அந்த அறுவடைக்கு கண்காணியாக வைத்தவர் போவாசோடு கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். இவன் ஒரு மோபிய பெண், என்னிடத்துல வந்து கதிர் பொறுக்கி கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டாள். காலையிலிருந்து அவன் இங்கதான் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, பின்பு அங்கே நகோமி சொல்கிறார், அவனுடைய கின்ஸ்மேன் ரெடிமேட், அவன் நம்முடைய இனத்தானா இருக்கிறான், நீ இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டும். அவ்விதமாக அவள் செய்கிறாள். பின்பு ரூத்து மீட்கப்படுகிறாள். ரூத்து வந்து என்ன செய்கிறாள் என்றால், பின்பு அரண்மனைக்கு செல்லுகிறாள். அந்த சீப் பிரீப்பர் வந்து அங்க தீர்க்கதரிசியா இருக்கிறார். இந்த ரூத்து வந்து மோபிய பெண்ணா இருக்கிறாள். அந்த நகோமி இஸ்ரவே ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கு. இஸ்ரவே ஜனங்கள் இப்பொழுது தங்களுடைய சொந்த தேசத்துல வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ப்ராமிஸ் வேர்ல்ட்ல வந்திருக்கிறோம். இதோ அந்த கின்ஸ்மேன் ரெடிமேட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்ன செய்யறாண்டால் அந்த ரூத்தை மீட்டுக் கொள்ளுகிறார். போவாஸ் இன் த ஃபீல்டு, முதலாவது போவாஸ் வயல்ல இருக்கிறார், இரண்டாவது த்ரெஸ்ஸிங் ஃபுளோர்ல இருக்கிறார், மூணாவது கேட் ஒலிமிக வாசலில் இருக்கிறார். அந்த நெருங்கிய இன்னொரு இனத்தானோடு கூட அங்கே கான்ஃபரண்ட் பண்ணுகிறார். அதன் பின்பு என்ன செய்யறாண்டால் இந்த ரூத்தை மீட்டுக் கொண்டு ஃபியூச்சர் ஹோமுக்கு வர்றாங்க. வருங்கால வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த வருங்கால வீடு நியூ ஜெருசலேம். இதெல்லாம் அங்க எழுதி வச்சிருக்குது. இதெல்லாம் நமக்கு டேலியாகு. அது அவள் அங்க பைபிள்ல ஒரு பகுதி இருக்கிறது. இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பொழுது, நம்ம மோபில இருந்து நம்ம பெத்லேம் அப்பத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இதோ நம்ம வந்த காலம் என்னது, இது வந்து அறுப்பின் காலமாய் இருக்கிறது, முடிவு காலமாய் இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதோ கர்த்தர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். ஏழு முத்திரை திறந்து தேவரசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு இப்பொழுது விவாக இன்விசிபிள் யூனியன் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நாளிலே அவர் ஒலிமுக வாசலிலே சத்ருவோடு கூட பேசி இந்த சத்ருவை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தி நம்மளோ அவர் நம்ம வந்து இந்த உலகத்திலே அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நம்ம ஃபியூச்சர் ஹோமை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். எல்லாம் எக்ஸாக்டா 100% டேலி ஆகுது. இது பிரசன்ட் ட்ரூத்தா இருக்கு. பைபிள் பிக்சரோடு கூட நம்முடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 100% டவுட் டைலாக அது வந்து இணையும் பொழுது நம்ம வந்து நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்க முடியும். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் விழுப்பதில்லை. அந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாம், 2 பேர் 1:10.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
உங்களுடைய அழைப்பையும் உங்களை தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி போவதில்லை. இவ்வளவு காலத்துல அது பார்க்க முடியாது. முத்திரைகள் திறந்த பிறகுதான் பார்க்க முடியும். நீங்க அந்த காலத்துல பிறந்திருக்கிறீங்க. முத்திரைகள் திறந்த பின்பு நம்முடைய பேர் வந்து இந்த பைபிள் பிக்சரோடு கூட நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது மேட்ச் ஆகும் பொழுது யூ சீ யுவர் நேம் ஆன் த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். பாஸ்டர் நீங்க சொல்றீங்களா எப்படி பாக்குறது, அதை இன்னைக்கு விளக்கி சொல்லியாச்சு. இதுக்கு மேல சொல்ல முடியாது. இதுவும் சொல்லி புரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய லைஃபை உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி சாக்கிரதையா இருங்கள். அப்படி செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நம்முடைய லைஃப்ல எந்த காரியங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் நமக்கு அடைக்கலமும் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமாயிருக்கிறார். ஆகையால் வந்து பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்திரத்தில் தாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து அதன் அதிர்வினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் பரிசுத்த நகரத்தையும் உன்னதமானுடைய சலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது ஒரு காலம் ஆசையா.
பிரைஸ் தி லார்ட்.
சங்கீதம் 46:1-3 வரைக்கும் வாசிப்போம்.
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்.
அந்த வசனம் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல வந்து கொரோனா வைரஸ் உலகத்தையே புரட்டி போடுகிறது, பூமி நிலை மாறுகிறது, ஜனங்கள் தத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுத்தமத்தில் சாய்ந்து போன ஜலங்கள் கொந்தளிக்கிறார்கள். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் கொந்தளிப்பாக இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போகாதாங்க. வீட்டை விட்டு வெளியே போனால் போலீஸ்காரன் அடிக்கிறான், லத்தியை வச்சு எருமாட்டை அடித்த மாதிரி அடிக்கிறான், ஈவிரக்க இல்லாமல் அடிக்கிறான், மனிதாப தன்மை இல்லாமல் செய்கிறான். ஆள் யாருன்னு பார்க்காமலே, எதுக்காக இவன் போகிறேன்னு பார்க்காமலே இப்படி கொடூரமான செயல்கள் நடக்கிறது. மசூதியில் போயிட்டு கொஞ்சம் பேர் தொழுது கொள்றாங்க, அவங்கள எருவு மாட்டை வச்சு அடித்த மாதிரி அடிக்கிறோம். ரொம்ப அநியாயங்கள் நடக்குது. பூமி இன்னைக்கு கொந்தளித்து இருக்குது, ஜனங்கள் கொந்தளித்து இருக்கிறார்கள். ஆனால் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது? இதோ அந்த பரிசுத்த நதியானது, இந்த பரிசுத்தாவியாகிய நதியானது, இந்த ரெவலேஷன் நம்மை சந்தோஷப்படுத்தி கொடுக்கும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அது நடுவில் இருக்கிற ஆண்டவர் மனவாட்டியின் மத்தியில் இருக்கிறார்.
அல்லேலூயா.
அது அசையாது. நமக்கு ஆண்டவர் அந்த காலிங் அந்த எலெக்ஷனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நீங்க அவிதமாக உறுதிப்படுத்தும் பொழுது அந்த பைபிள் பிக்சர் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் நடக்கும். ஆண்டவர் அங்கே பேட்டர்ன் காமிச்சிருக்கிறார். அதனால அது அசையாது. அதிகாலையில அதுக்கு சகாயம் பண்ணுவார். காலையில எழுமணும், 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் சூரியன் எழும்பும் பொழுது நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சூரியன் எழும்பும் வந்து எதுக்காக ஆண்டவர் வைக்கிறார்? காலையில எழும்பி வேண்டும். அதிகாலையில நம்ம ஜெபித்தால் சகாயம் பண்ணுவார், நமக்கு உதவி செய்வார். அதிகாலையில ஜெபிக்கிற அனுபவத்தை நம்ம பெறுவோம் என்றால், 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்க அனுபவத்தை பெறுவோம் என்றால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதிகாலையில அதுக்கு சகாயம் பண்ணுவார். நம்ம செய்ய வேண்டிய பாட்சு அதுதான். எல்லா வசனத்தோடும் இந்த என்னுடைய லைஃப் டேலி ஆகுது. அதிகாலையில தேவன் சொன்னா அதிகாலையில எழுந்திருக்கிறேன், என் லைஃப் எல்லாம் அந்த வசனத்தோடு டேலி ஆகுது, அந்த பிக்சரோடு டேலி ஆகுது, அந்த எல்லாத்தோடு கரெக்டாக டேலி ஆகும் பொழுது உங்களுக்கு ரேச்சரில் நீங்கள் நிச்சயமாக பங்கு பெறுவீங்க. உலகத்தில் நடக்கிற எந்த காரியங்களாலும், அது கவர்மெண்ட் மூலமாகவோ, அது இயற்கையின் மூலமாகவோ, அல்லது பொல்லாத மனுஷர்கள் மூலமாகவோ, நமக்கு எந்த விதமான காரியங்களும் வந்து நம்மை அசைக்க முடியாது. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜனங்கள் கொந்தளித்தாலும் பரிசுத்தாவி என்ற நதி, இந்த வெளிப்பாடான வார்த்தைகள், நம்முடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், என்னை எவ்விதமாக அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார், இந்த காலத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறார், இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்மளா ஜோமனும். கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு விசேஷித்தமானது. அவர் எவ்விதமாக நம்மை உண்டாக்கியிருக்கிறார், என்ன நினைப்போடு கூட எட்டர்னல் ஆட்ரிபியூட்டா இருந்தோம். அவர் நம்மை குறித்து பல நினைவுகளை வைத்திருந்தார். இப்பொழுது அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். முடிவிலே நம்மளை மகிமையில எடுத்துக்கொள்வோம். உலகம் நிலை மாறினாலும் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், மனுஷனை உண்டாக்கின கர்த்தர், கின்ஸ்மேன் ரெடிமர் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, இந்த கடைசி காலத்தில் முத்திரைகளை திறந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார், நமக்குள் வாசமாக இருக்கிறார். நாம் அசைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. எல்லா தீமைகளும் நமக்கு விலகி இருக்கும். அதனால கர்த்தர் நமக்கு அந்த சந்தோஷத்தை தருகிறார். துன்பத்தின் மத்தியிலே கோபகலசங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது மத்தியிலே ஆண்டவர் நமக்கு இவ்விதமான வெளிப்பாட்டை தந்து நம்ம சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே நம்ம ஜெபித்தால் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். அவரிடத்திலிருந்து நம்ம நன்மைகளை பெற முடியும். இந்த பொருளாதார சிக்கல் நேரத்திலே, பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற நேரத்தில், ஜனங்கள் பசி பட்டினியிலே இருக்கும் பொழுது, வருமானத்தை சம்பாதிக்க முடியாத நிலையில இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார். மனவாட்டிக்காண்டவர் அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணுவார் என்றால் உதவி செய்வார்னு அர்த்தம். வானதி பூமி உண்டாக்கின கர்த்தர்தான் எனக்கு ஒத்தாசை செய்வார். அவர் நம்ம எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். பகலிலே வெயிலாயில் இரவிலே நிலவாயில் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த வைரஸ் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். எந்த பொல்லாத மனுஷனும் உன் நம்மை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் மேலே இருக்கார். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்த துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்த துணை. கண்களவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் கட்டிடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் கட்டிடுவார். நம்பிய ஜீவி போவலை கஷ்டங்கள் தீர்ந்துடும். கைவிட காத்திடும் மரமே கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். கைவிட காத்திடும் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம்.
எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, நாங்கள் நாலு அஞ்சு பேர் சேர்ந்து விதமாக வார்த்தையை தியானிக்க இந்த வார்த்தையை ஆண்டவரேன் அலைவாக லைவாக மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக இதமாக எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். ஆனால் ஒரு பொல்லாத காலத்திலே, டைம் ஆஃப் ட்ரபிள், துன்பங்கள் நிறைந்த உபத்திரம் நிறைந்த இடுக்கமான ஒரு காலத்திலே, உண்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மத்தியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சி அடைகிறது. மரணம் நடந்து கொண்டிருக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீன் என்னோடு கூட இருக்கிறீன். உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றி கொண்டிருக்கிறது. மன சூழ்நிலை வரும் என்று நாங்கள் அறியவில்லை. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இந்த சூழ்நிலை மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாக பாதுகாக்க வேண்டும். உம்முடைய ஊழியத்தை எவ்விதமாக நீர் பாதுகாக்க வேண்டும். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கு. எங்களுடைய கையின் ரேகைகள் வித்தியாசமாயிருக்குது. எங்களுடைய கண் விழி வித்தியாசமாயிருக்கு. இதெல்லாம் உம்முடைய சிருஷ்டிப்பு. திறமிக்க தக்க வண்ணமாக உண்டா என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. நல்லா பைபிள் பிக்சரோடு டேலி ஆகிறது. எங்களோட லைஃப் ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது. ஆனால் அது பைபிள் பிக்சரோடு டேலி ஆகிறது. உலகம் அதை அறியாது. டினாமினேஷன் பீப்புள் அதை அறிய மாட்டார்கள். இந்த ப்ரெசன்ட் டே ட்ரூத்துக்கு வராதவர்கள் அதை அறிய முடியாது. மெசேஜாக தகவலில் இருந்தாலும் அறிய முடியாது. ஆனால் உமால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு, எலெக்டட் பிரைடுக்கு நீர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணியிருக்கீங்க. எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது உம்முடைய வேத புத்தில் இருக்கிறான பைபிள் பிக்சரோடு கூட டேலி ஆகும் பொழுது, நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எந்த சூழ்நிலையும் நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று அறிந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவராயிருக்கிறேன். எங்களுக்குள்ளே இருந்து நீர் ஜெயிக்கிறவராயிருக்கிறேன். எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறேன். எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறேன். கர்த்தாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விடுதலோடு ஆராதிக்கத்தக்கதாக காங்கிரிகேஷனாக வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் தாமே விரைவிலே விடுதலை தருவீராக. உம்முடைய வேலைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தாவே சோத்ரா, அந்த வேலை வரட்டும். எல்லா சூழ்நிலை அனுகூலமாக்கி தாரும். உம்முடைய பிரைடு நிமித்தமாக இந்த வாதையானது நீங்கி போக நீர் உதவி செய்ய போறதுக்காக சோத்ரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அங்காங்கே உம்மை ஆராதிக்கும் பொழுது அவங்களுடைய ஜபங்களுக்கு பதில் அளிப்பீராக. உம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பீராக. பெரியோர் சிறியோர் எல்லாரையும் பாதுகாரும். உங்களுடைய தேவைகளை சந்தித்து குறைவில்லாதபடி வழிநடத்தும். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எந்த குறைவும் இல்லாதபடி உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீர், ஆஸ்வதிப்பீர். மறுபடியும் ஒருவர் முகத்தை ஒருவர் காணத்தக்கதாக நீர் உதவி செய்வீர் என்று அறிந்திருக்கிறோம். அந்த வேலை விரைவிலே வரட்டும். இயேசுவே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். But glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. Ahimayadum kukke kirise sulukke selutthuvom. மையாவும் அவருக்கே எந்தும் அவருக்கே கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.